அனைவரையும் தேவன் வாய்ப்பு கொடுத்தார். யாருனாலும் என்ன பண்ண முடியல, தீர்வு கொண்டு வர முடியல. அதனால எல்லா வகையான அரசியல் மற்றும் மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு எதுனாக்கா தேவனுடைய ராஜ்யம். அடுத்த வாரம் நம்ம படிக்க போறோம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய டெய்லர். கொஞ்சம் நம்ம பார்க்கலாம், அதுக்குள்ள போய் கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் இந்த ராஜ்யத்தினுடைய ராஜா நம்முடைய கர்த்தராகிய இயேசு. ஆகாய் 2 அதிகாரம் 7 வசனம். ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் ஒருவர் அப்படின்னா ஜாதினா அந்த இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நேஷன்ஸ் இல்லைங்களா, தேசங்கள். சகல தேசங்களாலும் விரும்பப்பட்டவர் ஒருவர்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு பற்றி சொல்லுகிறேன். ஆகவே தேவனுடைய மகிமையான ராஜ்யம் இந்த பூமியின் மேல வர்றதுக்கு ரொம்ப பக்கத்துல நம்ம இருக்கிறோம். எல்லா ஜனங்களுடைய பிரச்சனைகளுக்கும் உடனடியான தீர்வு. இன்னும் ராஜ்யம் பத்தி நம்ம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கணும். ரொம்ப ரொம்ப ஆழமான சக்திகள் தேவன் கொடுத்திருக்காரு. எனக்கு நீங்க சொல்றதுக்கு ரொம்ப ஆவலா தருக்குது, ஆசையா தருக்குது. ஆனா இன்னைக்கு சொன்னா தெரியல இல்ல, இங்க 53 வகுப்புகள் முடிட்டோம். முதல்ல அக்டோபர் ரொம்ப கரெக்டா ஸ்ட்ராங் ஆகட்டும், அதுக்கப்புறம் பெரிய பெரிய சக்திங்களை நம்ம இன்னும் பார்க்க போறோம். அப்ப ஒரு வகுப்புல அடுத்த வாரத்துல என்ன பார்க்க போறோம்னா அது தேவனுடைய ராஜ்யம் பற்றியும், அதுல மனுஷங்களுக்கு எல்லா மனிதர்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு தேவன் எப்படி கொடுக்கிறார் அப்படிங்கிறத குறித்து அடுத்த வாரம் பார்க்கலாம். பொறுமையோடு கேட்ட நீங்க யாவரையும் தேவன் தானே ஆசீர்வதி போறாங்க. இப்பொழுது நம்முடைய
கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த தொடர் வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுது இன்னைக்கு நாம பார்க்க போற சப்ஜெக்ட் கூட ஒரு விசேஷமான சப்ஜெக்ட் தான். அன்பான சகோதர சகோதரே, நமக்குள்ள அநேக கொஸ்டின் எழுப்பிட்டே இருக்கும், எப்படி நம்ம ஜபம் பண்றது அப்படின்ற மாதிரி. அப்ப ஜபம் பண்றது கூட பைபிள்ல வேற தேவன் கண்டிப்பா சொல்லி கொடுத்துருப்பார்ல. அப்ப இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தேவனுடைய கிருபையில எப்படி ஜபம் செய்யறதுன்ற கூட இன்னைக்கு நம்ம தேவன் நமக்கு சப்ஜெக்ட் கொடுக்கறாரு. அதற்காக சகோதரர்களே சப்ஜெக்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறது முன்பாக சகோதரர் சீனிவாசன் அவர் ஜெபிக்குமாறு அனுப்புறாரு.
அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தந்தையே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாத வேளையிலே இந்த குருவினால் நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வந்திருக்கிற எங்களை கண்ணோக்கி பார்த்திருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். ராஜா நல்லவரே நன்றியோடு துதிக்கிறோம். வல்லவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். பல மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே இந்த நாளிலும் உடைய சத்தியங்களை நாங்கள் நிரந்தரமாய் கற்றுக்கொள்ள, உடைய ஜீவ வசனங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி எங்கள் வாழ்க்கையில் நடக்க நிச்சயமான உண்மை நிரந்தரமாய் நித்தமும் எங்கள் மேல் நினைவே இருக்கிற பிரலோக தந்தையே, எங்கள் மேல் நினைவே இருக்கிறது போல உண்மையிலும் நினைவை இருக்க எங்களுக்கு நித்திய குறிவுடன் நிரந்தரமாய் உம்மோடு உடைய பரலோக ராஜ்யத்தில் நிரந்தரமாக இருக்க எங்களுக்கு குருவை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே சொல்லுகின்ற சத்தியங்கள் மனதில் பதிந்து அந்த சத்தியத்தின் பிரகாரம் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நடந்து உம்முடைய கிருவிலே வாழ எங்களுக்கு குருவை செய்யுமாய் ஜெபிக்கிறோம். அன்றொரு சத்தியத்தை கொடுக்கிற தாசர்களையும் நீ ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த சத்தியத்தை ஜீவனுள்ள உம்முடைய வசனங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக எடுக்கின்ற பிரயாசங்கள் அந்த சகோதரர்கள் சகோதரிகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரேன் எல்லாவற்றையும் உடைய கரங்களில் கொடுத்து நீரை பொருட்படுத்த நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ளதாக
இப்பொழுது நாம் பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னா ஜபம். ஜபம் என்ற தலைப்புல சகோதரர்கள் சத்தியம் கொடுக்குமாறு அன்போடு அழைக்கும்.
Thank you.
கிறிஸ்துவில் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய அன்பின் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலும் கிருபையும் சமாதானமும் வருவதாக. கடந்த அநேக வாரங்களாக நம்ம அநேக தலைப்புகளில் தேவனுடைய சத்தியங்களை நிதானமாக நம்ம ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் நம்ம கடந்த வாரங்களில் கிறித்தவம் பற்றி மூன்று வகுப்புகள் நம்ம எடுத்தோம். கண்டிப்பாக அந்த வகுப்புகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஆனால் அதற்கு முன்பதாக மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் கூட நீங்கள் போயிருக்கீங்க, கண்டிப்பாக நமக்கு தெரியும். ஏன்னா எங்களுக்கு கூட அந்த ஒரு குழப்பங்கள் இருந்தது ஆரம்பத்தில். நாங்கள் வேற நீங்கள் தான் இல்லை, எல்லாம் ஒன்று தான். ஆரம்பத்தில் நம்ம கூட அந்த மாதிரி உட்காந்து கேட்கும்போது பெரிய குழப்பம் வந்துச்சு, ரொம்ப கலக்கமெல்லாம் கூட ஆச்சு. ஆனால் நிதானமாக தேவனுடைய வசனங்கள் அதை வந்து பேசிச்சு. அப்போ அந்த சத்தியங்கள் நம்மளுக்குள் கிரியை செய்யும் போது அதுதான் நம்மளுக்கு தெளிவை கொடுக்குமே தவிர, மற்றபடி நம்ம ஏற்கனவே கட்டு வச்சிருக்கிறது விஷயங்கள் வந்து பெருசு நம்ம நினைச்சா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ தேவனுடைய வசனங்கள் பேசும்போது நம்ம கண்டிப்பாக அதுக்கு சர்வீஸ் ஆகும். ஆனால் தாழ்மையில நம்ம அதை கற்றுக்கொள்ள வேண்டியது, பேசுறது கூட அப்படி தான், கேட்கறது கூட அப்படி தான். அதற்கு மாறாக நம்ம மனசுக்குள்ள வந்து அது பிரஸ்டேஜ் இஷ்யூவாக எடுத்துட்டாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இன்னைக்கு நிறைய பேர் வரலினா கூட நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா தேவனுடைய சத்தியங்களே தான் தனி, அது யாருக்காகவும் வளைஞ்சு கொடுக்காது, கண்டிப்பாக அது அப்படி தான் நிற்கும். அப்போ இன்றைக்கு நல்லா தெரியும் நம்மளுக்கு உண்மை சத்தியத்துக்குள் வரணும் ஜனங்கள் அப்படின்னா கண்டிப்பாக சில விஷயங்களை நம்ம விட்டுத்தர வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்க. இது கூட ஆரம்பத்தில் நமக்கு அப்படித்தான் இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கு அது ரொம்ப தெளிவாக இருக்கும். கிறித்துவத்தில் ஒரு மனுஷன் கிளியர் ஆகலைன்னா கண்டிப்பாக வேதம் புரியாது. எவ்வளோ நாள் படித்தாலும் கூட சத்தியங்களே புரிந்து கொள்ள முடியாது. அப்போ இன்றைக்கு நீங்கள் மேற்கொண்டு படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நீங்களே புரிந்து கொள்ளலாம். வசனங்கள் வந்து தானே விளக்கை சொல்லக்கூடிய வகையில் அது எழுதியிருக்கிறார். தமிழே போதும், வேற ஒன்றும் வேணும். ஆனால் அந்த கிறித்துவத்தில் நம்ம கிளியர் ஆகலைன்னா கண்டிப்பாக தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் ஒன்றுமே புரியாது. சரி, அந்த மாதிரி இருக்கும்போது பரிசுத்தாவி பற்றியும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு பற்றியும் நம்முடைய பிதா அப்பா பற்றியும் நம்ம தெரிந்து கொண்ட பின்பு இப்போ ஜெபம் பண்ண வேண்டிய விதம் என்ன, அதை நம்ம கற்றுக்கொண்டால் அது ரொம்ப சரியான ஒரு தருணமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம அதை கற்றுக்கொள்வது. ஆகவே இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற இந்த சப்ஜெக்ட் ஆனது ஜெபம் பண்ண வேண்டிய விதம், ஜெபம் பற்றிய பாடம், லெசன்ஸ் ஆன் ப்ரேயர் புரிஞ்சு நம்ம நிற்பாங்க. இன்றைக்கி இந்த ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக போற்றப்படக்கூடியதும் அது மட்டும் இல்ல கிறிஸ்தவர்களால் அதிகமாக நேசிக்கப்படக்கூடிய ஒரு செய்கை, ஒரு செயல் என்னன்னா ஜபம். ஜபம் தான் ரொம்ப முக்கியமானது. அப்போ அதை அதை பத்தி தான் நீங்க நம்ம படிக்கிறோம். ஜபம்னா என்ன, ஜபம் என்பதனுடைய பொருள் என்ன, வேதாகமம் அதை பற்றி என்ன சொல்லுகிறது, அதான் இன்னைக்கு நம்மளுடைய ஆராய்ச்சி. இன்றைக்கு உலகம் முழுவதும் எத்தனையோ மதங்கள் இருக்கு, ஆனால் எல்லா மதங்களிலும் ஜனங்கள் என்ன பண்றாங்க, தேவன் கடவுளோடு கூட தொடர்பு வைக்கிறதுக்கே முயற்சி செய்கிறாங்க. ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு வகையாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கடவுளோடு கூட தொடர்பு வைக்கிறாங்க. எல்லா கிறிஸ்தவர்கள் கூட இருக்கிற எல்லா அனைத்து பிரிவுகள் தனியோ டினாமினேஷன் இருக்கு, எல்லா பிரிவுகளிலும் இன்னும் எல்லா ஆலயங்களிலும் எதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, தங்களுடைய நேரத்தையும் இன்னும் தங்களுடைய சமயம் எல்லாத்தையும் வந்து எதுக்காக ஒப்பு கொடுக்குறாங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா ஜபத்துக்கு தான் கொடுக்குறாங்க. வேதகம பைபிள் ஸ்டடிக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட
ராயருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். நீங்க சில பேர்ல பார்த்தா நான் கேள்வி போடுறேன், ராத்திரி 2 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஜப செய்யறாங்க, காலையில 4 மணிக்கெல்லாம் கூட ஜப செய்யறாங்க. அதாவது அந்த அளவுக்கு பைபிள் பத்தி தெரியலன்னா கூட பரவாயில்ல, ஆனா ஜபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த வகையில தான் இன்னைக்கு அநேக ஜப கூட்டங்கள் நடைபெறுகிறது உலகத்தில். நிறைய பிரேயர் மீட்டிங்ஸ் வைக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்குன்னு ஒரு நாள் வைக்கிறாங்க. அந்த நாள்ல எல்லாரும் வந்து வேற எந்த வேலையும் செய்யறதில்லை, ஒன்லி பிரேயர் அவ்வளோ. ரெண்டாவது உபவாச ஜபம், அது கூட வைக்கிறாங்க. 10 நாள் வந்து சாப்பிடாம சும்மா ஏதோ தண்ணி அது குடிச்சிட்டு ஒரு வேளை சாப்பிட்டு 10 நாள் பக்கம் கூட வந்து ஜப செய்யறாங்க, முட்டி போட்டு ஜப செஞ்சுட்டே இருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல வந்து அதை ஏற்பாடு செய்யறாங்க. இன்னும் வந்து முழு இரவு ஜபங்கள் கூட நடைபெறுது இல்லைங்களா, ஆல் நைட் பிரேயர்ஸ், விடிய விடிய ஜப செய்யறாங்க. இன்னும் வந்து இந்த செயின் பிரேயர்ஸ் அது கூட நடக்குது, சங்கிலி தொடர் ஜபம் அப்படின்னுலாம் கூட ஏற்பாடுகள் நடைபெற்று ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் ஜப செஞ்சு முடிச்சா இன்னொருத்தர் ஜப செஞ்சு முடிச்சா இன்னொருத்தர் இப்படியே ஜப செஞ்சு 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 விடிஞ்சே போகும். அந்த அளவுக்கு வந்து ஆல் நைட் பிரேயர்ஸ் எல்லாம் கூட வந்து நடத்துறாங்க. அப்போ இப்படி இருக்கும் போது ஜபம்னு என்ன, அதனுடைய உண்மையான பொருள் என்ன, அதனுடைய சத்தியம் தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். பொதுவாக ஜபம் என்ற பொருளினுடைய ஜபம் என்ற வார்த்தையினுடைய பொருள் நம்ம என்ன சொல்லலாம், ஜபம் என்றதுக்கு என்ன சொல்லலாம், அல்லது ஜபத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். கரெக்ட், தேவனோடு கூட ஒரு தொடர்பு இல்லைங்களா, ஒரு உரையாடுதல். அப்புறம் வேற என்ன சொல்லலாம், ஜபத்தில் வேற என்ன பண்றோம், நம்ம விண்ணப்பங்களை நம்ம செலுத்துறோம், விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். அப்புறம் அதான் சொல்லிட்டு, அப்புறம் வேற அதுதான் அந்த உரையாடலே வந்தது. வேற என்ன பண்றோம் ஜபத்துல, டெய்லி வேலை பண்றவன் என்னென்ன பண்றாங்கன்னு கேட்கறாங்க, வேற ஒண்ணு அது அப்படியே சொல்லுவேன். கரெக்ட், அது பாயிண்ட்ஸ். நன்றி தெரிவிக்கிறோம், எதுக்காக நன்றி தெரிவிக்கிறோம், கரெக்ட். அப்போ கடவுள் வந்து நம்மளை வழி நடத்துறாரு, அனைத்தினமும் நம்மளுக்கு உதவிகள் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய ஜபத்துல தேவனுக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்தலாம். வேற என்ன பண்றோம், என்ன சொல்லுங்க, நோபுரம் எது வேணாலும் கூட சொல்லலாம். இது வந்து நம்ம செய்யறதில்ல, இது நம்ம செய்யக்கூடாத வேலை. சிஸ்டர் வந்து ரொம்ப எக்ஸாக்டா சொல்றாங்க, அதாவது நன்றிகளை தெரிவிச்சு நம்ம நடக்க வேண்டிய வழிகளை அவர்கிட்ட கேட்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னும் அவரை துதிக்கிறோம் இல்லைங்களா. ஜபத்துல நம்ம என்ன பண்றோம், தேவனை நம்ம துதிக்கிறோம். அதுதான் வந்து ஒரு கிறிஸ்தவர்களுடைய ஜபத்தினுடைய இவ்வளவுதானா, ஜபம் என்பது இவ்வளவுதானா. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரிடம் நம்ம கேட்கும் போது தேவனோடு கூட நம்ம வைக்கக்கூடிய தொடர்பு அப்படின்றாங்க ஜபம்னா, அதான் மீன் அவ்வளவுதானா, ஜபம்னா அவ்வளவுதானா, தேவனோடு வைக்கிற தொடர்பு, நன்றிகள் தெரிவிக்கிறது, துதிக்கிறது இவ்வளவுதானா அப்படின்னா, இன்னும் கூட நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். வேதாகமத்தினுடைய கண்ணோட்டத்துல பார்க்கும்போது ஜபம் என்றால் என்ன அப்படின்னா, ஜபம் யாருக்காக கொடுக்கப்பட்டது, இதெல்லாம் கூட இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். சரி, அப்படி இருக்கும்போது வேதத்தில் ஜபம் பற்றி எப்படி சொல்றதுனா, அதை பத்தி நம்ம விளக்கி சொல்லும் போது கண்டிப்பாக ஆச்சரியமாக இருக்கும். ஆனா நம்ம யாருக்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டும், எந்த விஷயத்த நம்ம யாருக்கிட்ட கற்றுக்கணும், அது வந்து தெளிவா இருக்கு. ஏன்னா ஜீசஸ் தான் வந்து சரியான டீச்சர். இது உலகத்தில் இருக்கிற மற்ற டீச்சர் இன்க்ளூடிங் நான் கூட எடுத்துக்கலாம், யாரா இருந்தாலும் கூட என்னங்க, அதுக்கு மிஸ்டேக் கண்டிப்பா இருக்கிற நம்ம பலவீனமான மனுஷங்களுக்கு. ஆனா ஜீசஸ் உடைய வார்த்தைகளை நம்ம கேட்டா கண்டிப்பாக அது வந்து அதை பின்பற்றினா அது சரியானதாக இருக்கும். அதனால கர்த்தனா இயேசு இந்த உலகத்துல ஒரு மனுஷனாக வந்தபோது 3.5 வருஷம் ஊழியம் பண்ணிட்டார். எத்தனையோ ஜனங்களை அவர் பின்னாடி சுத்திட்டு இருந்தாங்க, அங்க போனா கூட பின்னாடியே ஓடிடுவாங்க, மலை மேல போனா கூட மலைக்கு மேல ஓடிடுவாங்க, கடல் தாண்டி அந்த பக்கம் போனா அப்படி சுத்தி அப்படி வந்துடுவாங்க. அவர் பின்னாடியே சுத்திட்டு இருந்தாங்க ஜனங்கள். ஆனா தன்னை சுற்றி வந்த ஜனங்கள் மத்தியில பார்த்து என்னைக்காவது ஒரு நாள் நீங்க அனுதினமும் ஜப செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னாரா, அப்படி ஏதாவது வசனங்கள் இருக்குதா அப்படின்னு, அந்த மாதிரி வசனங்களே நம்ம பார்க்க முடியாது. அப்ப இது வந்து நம்மளுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப கர்த்தரே இயேசு ஜப செய்யும் போது அவர் எப்படி ஜப செஞ்சார், அதாவது யோவான் 17:9
நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல்
ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுதுல, உலகத்துக்காக நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்போ ஜீசஸுடைய நம்ம உலகத்தின் இரட்சகர் அவருடைய ஜபம் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு. அப்போ உலகத்துக்காக நான் ஜபம் செய்யல, நீர் எனக்கு கொடுத்தவர்கள் யார் அது? நீர் எனக்கு கொடுத்தவர்கள் யார்? ஜீசஸ் அப்போஸ்தலர், கரெக்ட். அப்போ ஏன் இயேசு இப்படி சொல்லிட்டார்? இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஜபங்கள் எல்லாம் ஏறெடுக்கிறாங்க. உலகத்தின் ஜன் தேசங்களுக்காக ஜபம் நடக்குது, இன்னும் இருக்கிற எம்எல்ஏங்களுக்காக ஜபம் நடக்குது, இன்னும் வந்து கலெக்டர்களுக்காக ஜபம் நடக்குது, இன்னும் வந்து உலகம் முழுவதும் உலக சமாதானத்துக்காக ஜபம் நடக்குது, உலகத்தின் ஜனங்கள் மன திரும்புறதுக்காக ஜபம் என்னென்ன நடக்குது. ஆனால் ஜீசஸுடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, நான் உலகத்துக்காக இப்போ வேண்டிக் கொள்றதில்லை, நீ எனக்கு தந்தவர்களுக்காக. அப்போ இது என்னன்னா, இந்த ஒரு ஜபம் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா இது தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ தெளிவாக புரிந்து கொள்வது எப்படி அப்படின்னா, தேவனுக்கும் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருந்த உறவின் வரலாற்றை நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும். உறவின் வரலாறு என்ன? ஏதேன் தோட்டம் நம்ம போனாலும் அங்கே கடவுள் என்ன பண்ணிக்கிறாங்க, மனுஷனோட தொடர்பு வச்சுருந்தார். அப்போ ஏதேன் தோட்டத்தில் நம்மளுடைய ஆதி பெற்றோர் என்ன ஆதாம் ஏவால் இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் அவர்கள் இடத்துல வந்து பேசினார் இல்லைங்களா? பகலில் குளிர்ச்சியான வேலையில் ஆதாம் இடத்துல வந்து ஆதாம் கூப்பிடுவார். அப்போ இவர் கூட போய் பேசினார். அந்த ஒரு தொடர்பு இருந்துருந்துச்சு. ஆனால் எது வரைக்கும் இருந்துச்சு அந்த தொடர்பு உறவு இருந்துச்சுன்னா, ஆதாம் பாவம் செய்யாத வரைக்கும் இல்லைங்களா, ஆதாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற வரைக்கும் அந்த தொடர்பு இருந்துச்சு. ஆனால் அதற்கு பின்பு கண்டிப்பாக என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த உறவு கட்டாச்சு. இந்த உறவு கட்டானதை பற்றி ரொம்ப கிளியராக பைபிள் சொல்லுது. எப்படின்னா, ஆதாமினுடைய அந்த முதல் மகன் காயின் தன்னுடைய மகன் தன்னுடைய தம்பியை அவன் கொலை செஞ்சதுக்கப்புறம் தேவன் அவன் இடத்துல சாபம் கொடுத்தார். அந்த டைமில் அவன் சொன்ன வார்த்தைகள் இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கு. அதாவது ஆதியாகமம் 4:14
என்ன
சொல்றா, இன்று என்னை பூமியிலிருந்து தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர்,
உம்முடைய
சமூகத்துக்கு விலகி மறைந்து. அவ்வளவுதான். அப்ப காயின் மட்டுமா? காயின் மட்டும்தான் தேவனுடைய சமூகத்துக்கு விலகி மறைஞ்சிட்டாரா? அப்படின்னா, இன்றைக்கு விழுந்து போன முழு மனுக்குலமும் என்ன இருக்குது? விலகி மறைந்து, தேவனுடைய சமூகத்துக்கு விலகி மறைந்து. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கடவுளிடத்திலிருந்து பிரிஞ்சாச்சு முழு மனுக்குலம், உண்மை கடவுளிலிருந்து விலகியாச்சு. அதுதான் அதனுடைய விஷயம். அப்போ அதுவும் விலகியாச்சு அர்த்தம்னா, இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்டா கூட உலகத்தின் எல்லா ஜனங்களும் தேவன் பற்றிய அறிவு கிடையாது, உண்மை கடவுள் பற்றின அறிவு கூட இல்லை, ஞாபகத்தில் கூட கிடையாது, அந்த மாதிரி ஆயிட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே சில வசனங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். கர்த்தர் இயேசுனுடைய 1000 அரசாட்சி உலகத்தில் வரும்போது உலகத்தின் ஜனங்களுக்கு மீண்டும் தேவன் பற்றி கடவுள் பற்றி சொல்லித் தருவார் இல்லைங்களா, போதிப்பார். அதுதான் அவருடைய முக்கியமான வேலை கூட. அப்போ அந்த டைமில் ஜனங்களுடைய புத்தி எப்படி இருக்கும்? சங்கீதம் 22:27 உலகத்தின் மூளை முடுக்கில் இருக்கிற எல்லா ஜனங்களும் நினைவு கூர்ந்து யாரிடத்தில் திரும்பும்? கர்த்தரிடத்தில் திரும்பும். ராஜ்யம் கர்த்தருடைய, தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் வரும்போது பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து. அப்போ நினைவு கூர்ந்துன்னு என்ன அர்த்தம்? எப்போ நினைவு வரும் நம்மளுக்கு? ஒரு விஷயத்தை எப்பாவது மறந்துட்டு இருப்போம், அது மீண்டும் ஞாபகத்துக்கு வரும். அதான் அதே போல தான் இன்னைக்கு உலகத்தின் ஜனங்கள் எல்லாருக்கும் கடவுள் பற்றி ஒரு ஆசை ஆர்வம் இருக்குது, ஆனால் என்ன ஆயிட்டு இருக்குது? மறந்து போயிட்டு இருக்குது. ஆனால் ராஜ்யத்தில் மீண்டும் என்னாகும்? நினைவு கூர்ந்து கண்டிப்பாக அது வரும். ஆனால் இப்போ என்ன ஆகிட்டு இருக்குது? இப்போ இந்த தற்கால நிலைமை என்ன? காயின்லேருந்து அந்த ஆதாம் விழுந்து போன காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம எடுத்துட்டா, இன்னைக்கு சிருஷ்டிகர் நம்முடைய தேவன் எல்லாரும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், அவருடைய பார்வை இன்னைக்கு வந்து இல்லாமல் போய்விட்டதை நம்ம பார்க்குறோம். எல்லாம் மறந்து போயிட்டு இருக்கிறான். ஆனால் ஆதி காலத்து இந்த முதலாம் உலகத்தில் நம்ம பார்க்கும்போது சில அங்கே இருக்கும் அது எனக்கு வேணும், எனக்கு வெளிச்சம் தெரியும். சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. எப்படின்னா முதலாம் உலகத்தில் உலகத்தின் எல்லா ஜனங்களுமே தேவன் மறக்கல, ஆனால் சில ஜனங்கள் தேவன் ஞாபகம் வச்சுட்டு தான் இருந்தாங்க. உதாரணமாக ஆதி காலத்தில் முதலாம் உலகத்தில் ஏனோக் இல்லைங்களா, ஏதோ நம்ம ஏனோக்கு வசனத்தில் நம்ம படிக்கிறோம், ஏனோக் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்படி இருக்குது. நோவா எப்படி இருந்தார், தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்த. ஆபிரகாம் எப்படி இருந்தார், தேவனுடைய சிநேகிதனாக இருந்தார். ஈசாக்கு யாக்கோபு போன்ற முற்பிதாக்கள் யோபு இவங்கெல்லாம் வந்து கடவுள் பற்றிய அறிவில் இருந்து அவங்க விலகவே இல்லை. சில முற்பிதாக்கள் அந்த காலத்தில் வந்திருக்கிறாங்க. அதே போல கர்த்தர் இயேசுனுடைய காலத்தில் அதுக்கு பின்பு கூட இன்றைக்கு வரை கூட சில ஜனங்கள் தேவன் பற்றின அறிவு இருக்குது. ஆனால் ஒட்டு மொத்த ஜனங்கள் நம்ம பார்த்தா எல்லாமே தேவனுடைய பார்வையிலிருந்து விலகிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன சொன்னா, தேவன் அந்த மனுக்குலத்தின் உலகத்தின் ஜனங்கள் கிட்டிருந்து அவர் விலகி மறைஞ்சார், மறைஞ்சிட்டார். ஜனங்களும் போயிட்டாங்க, அவரும் முகத்தை திருப்பிட்டார். அப்போ அப்படி இருக்கும்போது மீண்டும் தேவன் மனிதர்களிடம் எப்போ தொடர்பு வச்சார், அந்த உறவின் வரலாறு நம்ம பார்க்கணும். ஏதன் தோட்டத்திலிருந்து உறவு கட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் மனிதர்கள்கிட்ட எப்போ எப்படி தொடர்பு தேவன் வச்சார்னா, சில குறிப்பிட்ட தனித்தனி மனிதர்களிடம் தொடர்பு வச்சிருந்தார். அது நம்ம ஏற்கனவே தெரியும். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு போன்ற முற்பிதாக்கள் தனித்தனி மனிதர்களிடம். ஆனால் யாக்கோபு வரைக்கும் அப்படி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் யாக்கோபுக்கு பின்பு என்னாச்சுன்னா, யாக்கோபுக்கு 12 குழந்தைகள் பிறந்தாங்க. அந்த 12 பசங்கள் மூலம் குழந்தைகள் மூலம் ஒரு தேசமே உருவாச்சு. அந்த தேசம் தான் என்னங்க, இஸ்ரேல் தேசம். அப்போ முழு உலகத்தின் ஜனங்கள் மத்தியில் இஸ்ரேல் ஜனங்களை மாத்திரம் தேவன் தெரிந்து கொண்டு அவங்களோடு கூட தொடர்பு வச்சார். தொடர்பு வச்சு அவர்களுக்கு மாத்திரமே அதிகாரம் கொடுக்கப்பட்டது தேவனோடு கூட ஜபம் செய்யறதுக்கு, அவரை ஆராதிக்கிறதுக்கும் தொழுது கொள்வதற்கும் வாய்ப்பளிக்கப்பட்டது. அதை பற்றி நம்ம வசனத்தில் வாசிக்கும் போது ஆமோஸ் 3:2, ஆமோஸ் 3:2.
பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன்.
ஆமா, பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும், பூமியில் எத்தனையோ வம்சங்கள் இருக்கிறாங்க, அத்தனை பேர்கள் மத்தியில் கூட நான் உங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டேன். உங்கள் யாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டேன். அப்ப தேவன் வந்து அந்த ஜனங்களிடம் மாத்திரம் தொடர்பு வச்சு அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்டார். என்ன உடன்படிக்கை, ஒரு அக்ரிமெண்ட். மோசை மூலம் தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணங்கள் மூலம் அவங்களுக்கு, அவங்க கூட தேவன் தொடர்பு வச்சார். தொடர்பு வச்சு ஆசாரிய முறைமைகள் எல்லாம் கொடுத்து அந்த ஆசாரியர்கள் மூலம் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ளல. அதான் நம்ம பார்த்தோம், அதாவது பாவ நிவாரண பலிகள் இவைகளெல்லாம் கூட நம்ம கிளாஸ்ல படிச்சிருக்கிறோம். அதன் மூலம் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் தேவனோட கூட தொடர்பு வைக்கலாம், ஜப செய்யலாம், அப்படி இருந்துச்சு. அப்போ யாருக்கு மட்டும்தான், அந்த காலத்தில் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் தேவன் பற்றிய அறிவும் அவரோடு கூட தொடர்பு வைக்கிற உரிமையும் வழங்கப்பட்டது. ஆனால் இது எது வரைக்கும் இருந்துச்சு, கரெக்ட் இல்லைங்களா, இயேசுனுடைய முதலாம் வருகை வரைக்கும் அது இருந்தது. ஆனால் அதற்கப்புறம் நடந்த விஷயம் நமக்கு நல்லா தெரியும். இயேசுவை அவர்கள் நிராகரிக்கும் போது அந்த ஒரு வாய்ப்பானது அவங்களுக்கு என்னாச்சு, ஆமா, எடுக்கப்பட்டு விட்டது. தேவனுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு பள்ளம் ஏற்பட்டது. அதான் பிளவு. அதான் நம்ம இந்த இதுல பார்த்தோம், ஊமையில லாசரு ஐஸ்வர்யவான். ஊமையில நம்ம படிக்கும்போது இந்த பக்கம் ஆபிரகாம், லாசரு அந்த பக்கம் ஐஸ்வர்யவான் இருந்தார். ரெண்டு பேருக்கு இடையில என்ன இருந்துச்சாமா, ஒரு பெரிய பிளவு. அந்த பிளவு என்பது என்ன, தேவன் அவங்க கூட எந்த தொடர்பே வைக்கிறது இல்லை. அதுதான் வந்து நம்ம பார்க்கறோம். அப்போ கர்த்தர் இயேசுவை அவர்கள் நிராகரித்த பின்பு ஜீசஸ் அவங்களுக்கு ஒரு சாபம் கொடுத்தார். சாகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை திருகுகளின் கீழ் மாதிரி காப்பாற்றும் வண்ணமாக நான் உங்களுக்கு எத்தனையோ விவசாயம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டேன், ஆனா நீங்க உங்களுக்கு அது மனசு இல்லை. அதனால இனி உங்களுடைய வீடு என்னவோ பாலாக்கி விடப்படும். கிபி 33 கர்த்தர் இயேசு இந்த வார்த்தைகளை அவர் பேசினார். அப்போ இஸ்ரேல் ஜனங்களுடைய வீடு பாலாக்கி விடப்படும் என்றால் தேவன் அவர்களோடு வைத்திருந்த தொடர்பு கட் ஆச்சு. அப்போ அதுக்கப்புறம் அந்த தேசமே சிதறடிக்கப்பட்டது, உலகமெங்கும் அவர்கள் போயிட்டாங்க. அப்போ எல்லாம் வந்து உலகமெங்கும் அகதிகளாக இஸ்ரேல் ஜனங்கள் போயிட்டாங்க. 1700-800 வருடங்கள் தேசமே இல்லாமல் போய்விட்டது. ஆனால் என்னாச்சுன்னா அதே வருஷத்தில் கிபி 33 அதே வருஷத்தில் ஒரு 10 வாரங்கள் கழித்து அந்த பெந்தேகோஸ்தே நாளில் ஒரு புதிய யுகம் ஆரம்பமாச்சு. அந்த பெந்தேகோஸ்தே யுகத்தில் என்ன இந்த நாளில் என்ன நடந்துச்சுன்னா நல்லா நமக்கு தெரியும், சீசர்கள் மேல் தேவனுடைய பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வரும்போது ஒரு புதிய யுகம் ஆரம்பமாச்சு. என்ன அந்த புதிய யுகத்தில் நடந்ததுன்னா ஒரு மாற்றம் நடந்தது. இஸ்ரேல் ஜனங்களிடம் போய் தேவன் வைத்திருந்த தொடர்பு முறை மாறி இப்ப வேறொரு முறை கொண்டு வரப்பட்டது. தேவனோட கூட ஒரு மனுஷன் தொடர்பு வைக்கணும்னா எப்படி வைக்கணும்? இன்னைக்கு போய் பலி ஆடு மாடு பலி செலுத்திட்டு இருந்தா தேவன் பாப்பாரா? ஆசிரியப்பு கூட இங்க ஒன்று கட்டி வச்சு அதில் ஆசிரியர்கள் நியமனம் பண்ணி எல்லாம் போய் நம்ம பலிகள் செலுத்திட்டு இருந்தா தேவன் கேட்பாரா? அந்த முறையெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா புது நிபந்தனைகள் வந்தாச்சு. அப்போ ஒரு மனுஷன் தேவனோட கூட தொடர்பு வைக்கணும்னா எந்த மாதிரியா எந்த வகையில தொடர்பு வைக்கணும்? அது ஜீசஸ் சொன்னாங்க, யோவான் 14:6. யோவான் 14:6.
அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்.
ஆமா சொல்லிட்டாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல அப்ரோச் பண்ணவே முடியாது. ஆரோன் கிட்ட போயிட்டா மோசே கிட்ட போயிட்டு வழிகள் மூலம் முடியாது. இயேசு இல்லாமல் நீ யாரும் என்ன பண்ண முடியாது? பிதாவை அவன் தொடர்பு வைக்கவே முடியாது. நானே வழி சொல்லிட்டார். எப்படி அருமையான ஒரு ஒரு வாய்ப்புகள் அங்கே வந்துட்டு இருப்பார். ஒருவேளை யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தா தேவன் என்ன பண்ணிருப்பார்? கண்டிப்பா அவங்களோட இன்னைக்கு வரைக்கும் கூட தொடர்பு கண்டிப்பா வச்சிருந்திருப்பார். ஏன்னா அந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாக இருந்தார் அவர். அப்போ அந்த ஒரு சந்ததி கூட இன்னைக்கு வரைக்கும் அவர் தொடர்பு வச்சிருப்பார். ஆனா இயேசுவை அவர் நிராகரிச்சதுனால அந்த வாய்ப்பு அவர்களுக்கு எடுக்கப்பட்டு விட்டது. அப்ப அதனால என்ன சொன்னா இந்த ஒரு வாய்ப்பு அவர்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு, ஆனா அந்த வாய்ப்புகள் முதலாவது யாருக்கு தான் போச்சுன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கே தான். இயேசு வந்து கூட பிரசங்கம் யார் மத்தியில் தான் பண்ணிட்டாரு? யூதர்கள் மத்தியில் தான். சொன்னா காணாமல் போன இஸ்ரேல் வீட்டாரத்துக்கு நான் வந்தேன். அப்ப இயேசு மேல் விசுவாசம் வச்சு தேவனோட கூட தொடர்பு வைக்கிற வாய்ப்பு கூட இஸ்ரேல் ஜனங்களுக்கே தான் வழங்கப்பட்டது ஆரம்பத்தில். ஆனா கொஞ்சம் பேர் மாத்திரம் அவருடைய பேச்சு கேட்டாங்க சீசன், அப்புறம் சில ஜனங்கள் கேட்டாங்க. ஆனா மெஜாரிட்டி இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாருன்னா இயேசுவை நிராகரிச்சிட்டாங்க. அப்ப நிராகரிச்சதுனால தேவன் அவர்கள் இடத்தில் இருந்த தொடர்பை எடுத்துட்டு இப்ப யாருக்கு கொடுத்துட்டாருன்னா புறஜாதி ஜனங்களுக்கு அந்த வாய்ப்பு. அதான் சொன்னார், உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்கள் மத்தியில உங்களை மாத்திரம் நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னார். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா உங்களை மாத்திரம் நான் விட்டுட்டேன், மிச்ச எல்லா ஜனங்களையும் நான் தெரிந்து கொண்டேன். அப்போ இஸ்ரேல் ஜனங்களை தவிர மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். நான் ஜூஸ், யூதரல்லாத மற்றவர்கள் எல்லா புறஜாதி ஜனங்கள் அவர்களோடு தேவன் தொடர்பு வைக்கிறதுக்கு முடிவெடுத்தார். எப்பன்னா அந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பு, அதில் கூட நம்ம பார்க்குறோம் முதல் முதலாக ஒரு புறஜாதி மனுஷன் கண்டிப்பாக கிறிஸ்தவனாக மாறினது யார் தான்? கொர்நேலியு இல்லைங்களா? கொர்நேலியு மற்றும் அவருடைய குடும்பத்தார். அந்த குடும்பத்தார் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பயபக்தியாக இருக்கும் போது தேவன் அவர்கள் மேல் என்ன பண்ணிக்கிறாங்க? தம்முடைய பரிசுத்தாவியை கொடுத்தார். அன்னைக்கு அப்போஸ்தலர் பேதுரு ரொம்ப ஆச்சரியப்பட்டார், என்ன பரிசுத்தாவி தேவன் புறஜாதிகள் மேல கூட ஊத்துறாங்க, நம்மளுக்கு தானே நம்ம நினைச்சிருந்தோம், இது அவங்களுக்கு போயிட்டுங்களா அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. நீ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அதை ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப நாளாச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, மனசு எவ்வளவு வேதனை இருக்கும். இப்ப நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு இன்னொருத்தர் கொடுத்த எப்படி இருக்கு? நம்ம கண்ணு முன்னாடி ரொம்ப வேதனை பட்டாங்க. சீசர்களுக்குள்ள பெரிய கலக்கமே நடந்துச்சு. ஆனா என்னாச்சுன்னா அது தேவனுடைய திட்டம் அப்படிதான் இருக்கு, அது அவருடைய சித்தி, யாரும் ஒன்றும் பண்ண முடியும். அப்போ அதை அவர்கள் அதுக்கு பின்பு அதை புரிந்து கொண்டாங்க, தேவனுக்கு விரோதமாக நம்ம பண்ண முடியாது, அவருடைய சித்தம் அப்படிங்குது. நம்முடைய சொந்த ஜனங்கள் வெறுத்துட்டாங்க, அதனால தேவன் அது வாய்ப்புகளை தூக்கி நம்மளே என்ன பண்ணுவோம்? ஒருத்தர்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துக்கிறோம், அவர் சரியாக செய்யறதில்ல அப்படின்னா நம்மளே என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காக வாய்ப்பு மாற்றிடுவோம், நம்மளே மனுஷங்களே செஞ்சிருவோம். அப்போ தேவன் மாத்துறாரு, நம்ம ஒன்றும் செய்ய முடியும். அப்போ அதை மனதார ஏற்றுக்கொண்டார். அப்போ புறஜாதி ஜனங்களையும் தங்களுடைய சகோதரர்களாக அப்போஸ்தலர்கள் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ யாரெல்லாம் வந்து இயேசு மேல் விசுவாசம் வச்சு கிறிஸ்தவர்களாக மாறுறாங்களோ அவங்களெல்லாம் கூட என்ன பண்ணலாம், தேவனை நோக்கி ஜபம். அதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது கிறிஸ்தவர்கள் யாருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான அம்சமா இருக்குது, ஜபம் இல்லைங்களா. அன்னதினம் ஒரு ஜபம் செய்யாம வெளியில போயிட்டு என்ன சொல்ற நம்மளுக்கு, அது இன்னமும் மாறிக்குது, நான் இன்னைக்கு ஜபம் செய்யாம போயிட்டேன் சொல்றேன். அது அவங்களுக்கு ஒரு விரக்தியா அவங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ஜபம் ஒரு அம்சமாயிடுச்சு அவங்களுடைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில. அப்ப இயேசு மூலம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஜபம் செய்து கொள்ளலாம். ஆனா இயேசு விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், இவங்களை பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இவங்க யாரு, கிறிஸ்தவர் படிகள் எத்தனாவது படி, கிறிஸ்தவர்கள் சபை கிறிஸ்து சபையில மூன்று படிகள் இருக்குது நம்ம படிச்சோம் இல்லைங்களா. என்னென்ன படி, அழைக்கப்பட்டவர்கள் ஸ்டெப்ஸ், த்ரீ ஸ்டெப்ஸ் படினா த்ரீ ஸ்டெப்ஸ், அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்புறம் உள்ளவர்கள், எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சிருக்கிறீங்க கரெக்ட். அப்போ அந்த முதல் படி என்னன்னா அந்த விசுவாசிகள் படி. அப்ப விசுவாசிகள் இயேசு மூலம் தேவனை தொழுது கொள்ளலாம், அதாவது ஜப செஞ்சுக்கலாம். ஆனா இதே போதுமா, விசுவாசம் ஒன்னே போதுமா? ஏன்னா விசுவாசிகள் படி பத்தி நம்ம விசுவாசிகளுக்கு இன்னொரு பேர் கொடுத்துருந்தோம், என்ன பேரு, இன்னொரு பேர் அழைக்கப்பட்ட இன்னொரு பேர் கொடுக்கணும். ஆனா முதல் அதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா முதல்ல வந்து உலகத்துக்கு ஒருத்தர் வர்றாருன்னா அவருக்கு பேர் என்ன, குழந்தைகள். அப்ப விசுவாசிகள் படி என்பது குழந்தைகள் படி. அப்போ இயேசு மூலம் தேவனுக்கு ஜப செஞ்சுக்கலாம், ஆனா இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அந்த குழந்தைகள் படி அது. அப்ப அந்த குழந்தைகள் என்ன வந்து கண்டிப்பா வளரணும் இல்லைங்களா, குழந்தைகள் கண்டிப்பாக வளரணும். குழந்தைகள் குழந்தைகளாகவே ஒரு 25 வருஷம் இருந்தா எப்படி இருக்கு, நம்மளுக்கே வந்து நம்மளுக்கே வெறுத்து போகும். ஏன்னா அந்த குழந்தைகள் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா இப்ப இந்த குழந்தைகளாக ஒரு வகையில சந்தோஷமா இருக்குது, இன்னொரு வகையில அவங்க வளராம இருந்தாங்கன்னு வச்சுங்க எப்படி இருக்கும், எவ்வளவு கவலையா இருக்கு, அது ரொம்ப பேஜார், அதை வந்து நம்மளால சகிக்கவே முடியாது. அவங்க வளரணும் அந்த வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி. அதே போல கிறிஸ்தவர்கள் கூட ஆவிக்குரிய வகை என்ன ஆகணும்னா, அழைக்கப்பட்டவர்கள் வளர வேண்டும். எப்படி வளரணும், ரெண்டாவது ஸ்டெப் வைக்கணும், விசுவாசிகள் பின்பற்றவர்களாக மாற வேண்டும். யாரை பின்பற்றவர்களாக மாறணும், இந்த வாய்ப்பு தான் உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தேவன் ஒரு பாரபட்சம் இல்லாமல் கொடுத்துக்கிறார். அப்ப கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே தான் இந்த வாய்ப்பு, எப்படி இஸ்ரேலுக்கு மாத்திரம் வாய்ப்பு கொடுத்தாரு, அதே போல இந்த உலகத்துல இயேசு மேல விசுவாசம் வச்சு வர கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே இந்த ஒரு வாய்ப்பு, வேற யாருக்கிட்ட தேவன் தொடர்பு வைக்கிறது. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு. அப்போ கிறிஸ்தவர்கள் பின்பற்றவர்களாக, விசுவாசிகள் பின்பற்றவர்களாக மாற வேண்டும். யாரை பின்பற்றணும், கர்த்தராகிய இயேசு. அதான் சொன்னேன், இதற்காகத்தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீர்கள். அப்போ சிலர் பேதுரு சொல்லும் போது, ஒன்னு பேதுரு 2:21 நீங்க அழைக்கப்பட்டதனுடைய காரணமே இதுக்காகத்தான். எதுக்காக, எதுக்காக நீங்க கிறிஸ்தவராக இருக்கிறார், ஒரு ஒரு மனுஷன் எதுக்காக கிறிஸ்தவரை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்னா, தொடர்ந்து வாசிங்க,
உங்களுக்காக பாடப்பட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியே பின்வைத்து போனார்.
ஆமா, நீங்களும் தம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி, கிறிஸ்தவர்கள் வந்து ஜீசஸ் பின்பற்றி நடக்கணும். ஏன்னா ஒரு மாடல் இருந்தா தான் நம்மளால நடக்க முடியும். ஏன்னா ஜீசஸ்க்கு மாடல் தேவையில்லை, ஏன்னா அவர் பரிபூர்ண மனுஷன். ஆனா நம்ம பலவீனமான மனுஷன், அதனால நம்மளுக்கு எந்த ஒரு முன்மாதிரி நம்மளுக்கு இருக்கணும், அப்பதான் பின்பற்றி நடக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதான் இதற்காகத்தான் நீங்க கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. சும்மா பாரம்பரியத்துக்கு இல்லைங்க, சும்மா சர்டிபிகேட்ல இந்தியன் கிறிஸ்டியனுங்கிறதுக்காக இல்லை, அல்லது வந்து ஏதோ ஆதாயங்களுக்காக இல்லைங்க. ஒரு கிறிஸ்தவர் அழைக்கப்பட்டது நோக்கம் கர்த்தராய் இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி. இது கொஞ்சம் பேர் மாத்திரமே தான் புரிஞ்சு வச்சுக்காங்க, கிறிஸ்தவர்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சவர்கள் ரொம்ப ரொம்ப கமிச்சனுங்க. அதனாலதான் ஜீசஸ் தம்முடைய உண்மையில சொன்னாரு, அழைக்கப்பட்டவர்களும் ரொம்ப அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அப்படின்னா, இந்த விஷயங்களை புரிந்தவர்கள் ரொம்ப ரொம்ப கமிக்கி அப்படிங்கிறார். அப்போ இந்த ஜனங்கள் என்ன ஆகணும், அப்போ குழந்தைகள் படியிலிருந்து அவர்கள் இப்போ பின்பற்றுவர்களாக மாற வேண்டும். அப்போ பின்பற்றுகிறவர்கள் விசுவாசிகள் ஜபிக்கலாம், இப்போ பின்பற்றுகிறவர்கள் கடவுளுடைய பார்வையில் எப்படி இருப்பாங்க, விசுவாசிகளை விட கொஞ்சம் ரேங்க் அதிகம் இல்லைங்களா. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அது விசுவாசிகள் படி, அது கூட ரிகார்டு இருக்குது, ஆனால் அதை விட முக்கியமானது செகண்ட் ஸ்டெப் எடுக்கணும். அப்போ பின்பற்றுகிறவர்களாக மாறணும், அது கடவுளுடைய பார்வையில ரொம்ப அருமையான ஒரு. அப்ப அவர்கள் கூட என்ன பண்ணலாம், தேவனை நோக்கி ஜபம் செய்யலாம். அப்போ இதுதான் நம்ம பாக்குறோம். அப்போ சொன்னாங்க பவுல் அதை பத்தி ரொம்ப கிளியரா பேசுகிறாரு, எபிரேயர் 4:16, எபிரேயர் 4:16.
ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தந்தையிலே சேர கடவும்.
இதுதான் சொல்லுகிறாரு, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும். யாருகிட்ட இருந்து? தேவனிடத்திலிருந்து இல்லைங்களா? இரக்கத்தை பெறவும், அவரை ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் அப்படிங்கிறார். அப்ப ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். அப்படின்னா கிருபாசனம்னு என்ன? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருந்துச்சு கிருபாசனம். அந்த கிருபாசனம் எதுக்கு அடையாளம்? தேவனுடைய சமூகம், தேவனுடைய சமூகம். அதுதான் இங்க அப்போஸ்தலர் பவுல் வந்து இப்படி பேசுறாங்க. அப்போ எந்த ஒரு கிறிஸ்தவரும் பின்பற்றவர்களாக மாறும் போது தைரியமா என்ன பண்ணலாம்? தேவனுடைய சமூகத்தில் வந்து நின்று அவரை தொழுது கொள்ளலாம், அவருக்கு ஜபம் செய்யலாம். இங்க முக்கியமாக இந்த வசனத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை இருக்குது, என்ன தெரியுங்களா? இன்னொரு வாசிச்சு,
ஆதலால் நாம் இரக்கத்தை
போதுங்க போதுங்க, அங்க அதோட வந்து அங்க வந்துச்சு. ஆதலால் நாம் என்ற வார்த்தை முக்கியமா கவனிக்க வேண்டிய வார்த்தையே நாம் தான். அந்த நாம்ன்றது யாரு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். நாம்ன்றவர் யாரு? விசுவாசிகளா? விசுவாசிகள் பத்தி பேசினாரா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பத்தி பேசினாரா? யாரை பத்தி பேசுகிறார்? உண்மையுள்ள பத்தி பேசுகிறாரா? அப்படின்னா அதை நம்ம கண்டுபிடிக்கணும், அது யாரு அந்த நாம் அப்படிங்கிறவர். அப்ப இந்த நிரூபங்கள் எல்லாம் எழுதுனது இல்லைங்களா? நிரூபங்கள் எல்லாம் எழுதிக்கிறது புதிய ஏற்பாட்டில் சீஷர்கள், அதாவது அப்போஸ்தலர்கள் அந்தந்த சபைகளுக்கு நிரூபங்கள் எழுதுனாங்க. அந்த நிரூபங்கள் யாருக்கு அட்ரஸ் பண்ணி எழுதினாங்க அதை நம்ம சில வசனங்கள், மூணு வசனங்கள் படிச்சா தெரிஞ்சுக்கலாம். பிலிப்பியர் 1:1. அனைவருக்கும் அப்புறம் கண்காணிகள், யார் அந்த கண்காணிகள்? யாருங்க? பிஷப்ஸ். யார் இந்த பிஷப்ஸ்? சபை, அந்த சபைகளை வழிநடத்த, இயேசுவினுடைய கிறிஸ்து சபையினுடைய வழிநடத்தல் செய்யறவங்க, அந்த கண்காணிமார்களையும் அப்புறம் அவங்களுடைய உதவிக்காரர்களுக்கும் எழுதுகிறது. அவர் இன்னொரு இடத்துல 2 Corinthians 1:1. அப்ப இந்த நிருபங்கள் எல்லாம் யாருக்கு அட்ரஸ் போட்டுருக்குது? பரிசுத்தவான்கள் இல்லைங்களா? பரிசுத்தவான்கள். இன்னொரு இடத்துல எபேசியர் 1:1. பரிசுத்தவான்களுக்கு எழுதுறது. அப்ப நிருபங்கள் எல்லாம் யாருக்காகனா? பரிசுத்தவன். அப்ப இப்ப நம்ம அந்த வசனத்தை நம்ம படிச்சா அது யாருன்னு சொல்லிடுவீங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவனா அந்த நாம்ன்றவர் யாரு? பரிசுத்தவான்கள். அவங்கதான் தைரியம் எங்க போலாம்? கிருபாசன தண்டையில் போலாம். கிருபாசன தண்டைனா தேவனுடைய சமூகத்தில். பரிசுத்தவான்கள் தான் தேவனுடைய சமூகத்துல ஜெப செய்யறது வாய்ப்புகள் தரப்பட்டிருக்கு. சரி, பரிசுத்தவான்கள்னா யாரு? பைபிள்ல பரிசுத்தவான்கள்னு யாரு சொல்லிக்கிறார்? இந்த கிளாஸ்ல நம்ம ஏற்கனவே எடுத்தாச்சு, உங்களுக்கு ஞாபகம் வரதான் பாக்கலாம். பரிசுத்தவான்கள் என்றவர் யாரு? தேவன் யார பரிசுத்தவான்கள் அழைக்கிறார்? கரெக்ட், எக்ஸாக்டா சொல்லணும். அந்த ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாயிண்ட். ஏன்னா வந்து யாரு கிட்ட கூட நீங்க சொல்லலாம். வசனத்தில் பண்ணீங்க, சங்கீதம் 50:5. யார் என்ன பரிசுத்தவான்கள்? பலியினாலே உடன்படிக்கை செய்தவர்கள் இல்லைங்களா? அப்ப பலின்னு என்ன பலி? என்ன பலிங்க? அப்போ சிலர் போலதுக்கு பேர் கொடுத்துருக்காரு, ஜீவ பலி இல்லைங்களா? ஜீவ பலி. ரோமர் 12:1 நம்ம படிக்கிறோம், உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு ஏற்ற பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை. அப்ப பலியினாலே உடன்படிக்கை செய்த ஒரு மனுஷனை தேவன் எப்படி கூப்பிடுறாரு? பரிசுத்தவான்கள். அப்போ பரிசுத்தவான்கள் பலியினால உடன்படிக்கைனா அது என்னங்க? ஜீவ பலி. ஜீவ பலி என்பது என்ன? தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்துல செய்வதற்காக தன்னுடைய முழு வாழ்க்கையும் ஒப்படைத்தவர். அதான் கர்த்தர் இயேசு அவருடைய ஞானஸ்நானத்துல சொன்னார் அந்த வார்த்தை. இதோ புஸ்தக சொல்லி நினை குறித்து எழுதிக்குது, தேவனே உங்களுடைய சித்தம் செய்யறதுக்கு நான் வருகிறேன், உங்களுடைய சித்தம் செய்த தவிர எனக்கு வேற வேலை இல்லை. அதான் ஜீசஸுடைய ஞானஸ்நானத்தின் மூலம் அவர் செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கை. அதே மாதிரியான ஒரு ஞானஸ்நானம், அதுதான் ஒரு உடன்படிக்கை. யார் எடுக்கணும்? கிறிஸ்தவர்கள் எடுக்கணும். அந்த உடன்படிக்கை செய்யணும், அந்த உடன்படிக்கை செய்யணும். அந்த விஷயம் புரிஞ்சுச்சு. அந்த உடன்படிக்கை பத்தி சங்கீதத்துல நம்ம படிச்சா அது ரகசியமான உடன்படிக்கை. ஏற்கனவே நம்ம படிச்சது அது எல்லாத்துக்குமே தெரியாது. தண்ணியில போய் மூலிகை இருந்து சொன்னா போதுமா? அது இல்லை. அந்த உடன்படிக்கை புரிஞ்சு அந்த ரகசியமான உடன்படிக்கை தெரிஞ்சிருக்கணும். அதான் பலியினாலே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்த வான்கள் அப்படிங்கிறார். என்னிடத்தில் கூட்டுங்கள். அப்போ இந்த பலியினாலே உடன்படிக்கை செய்த ஜனங்கள் யாரு அப்படின்னா, அவங்க தான் கர்த்தராக இயேசு பின்பற்றி நடக்கிற முடிவெடுத்த ஜனங்கள். ஜீசஸ் சொன்னார், யாராவது ஒருவன் என்னை பின்பற்றி வர்றதுக்கு விருப்பம் இருந்தா அவன் தன்னைத்தான் நிறுத்தி சிலுவை எடுத்து என்னை பின்பற்றி. அப்போ சிலர் போல் சொன்னாரு, இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை. இதை விட்டு நீங்கள் வேற என்ன பண்ணா கூட அதனால எந்த லாபமே கிடையாது. இதுதான் நீங்கள் செய்ய சொல்லிக்கிறேன், அது வேண்டிக் கொள்ளுகிறேன், யாரையும் கட்டாயம் இல்லை. விருப்பம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணலாம், முடிவு எடுக்கலாம். அந்த பலியின் வாழ்க்கையின் உலகத்தில் நம்ம செய்யலாம். அப்போ இந்த பலியின் வாழ்க்கையில் நடக்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு வழியை பற்றி தான் ஜீசஸ் என்ன பேசினார்னா, எப்படி பேசியிருக்காருன்னா, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கம். அப்போ இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக நார்மல் மனுஷனாக வாழ்றது நம்மளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த வாழ்க்கையை விட்டுட்டு கர்த்தரை இயேசு பின்பற்றி நடக்கிறதுக்கு முடிவெடுத்தா இந்த உலகத்தில் வாழ்றது அது ஒரு கடினமான வாழ்க்கை இல்லைங்களா. இருக்கிறது தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்து பின்பற்றுறது சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு நெருக்கமான வழி, ஒரு கஷ்ட வழி, ஆனால் பரிசுத்தமான வழி, அது ஜீவனுக்கு கொண்டு போகிற வழி. ஆனால் அந்த வழி நடக்கும் போது, நெருக்கமான வழி நடக்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன இருக்கும், நம்முடைய சுய பலத்தில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ரொம்ப பாவ சரீரம் வச்சுட்டு இருக்கிறோம். அப்போ இதை வந்து தேவனுக்கு பிரியமான பலியாக நம்ம கொடுக்கறது ரொம்ப அது தேவன் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பலி தான் நம்ம செலுத்துவோம். ஏன்னா பாதிகள் செலுத்துகிற பலி தேவன் ஏற்றுக்குவார். அப்போ அது பரிசுத்தமானதாக மாற்றணும்னா யாருடைய கிருபை வேணும், தேவனுடைய கிருபை வேணும். அதனால் சொல்கிறாரு, நாம் இரக்கத்தை பெறுவோம் ஏற்ற சமயத்தில்னா தேவைப்படுகிற நேரத்தில் கிருபையை அடையவும் அப்படிங்கிறார். அப்போ அந்த நெருக்கமான வழியில் நடக்கும் போது தேவனுடைய இரக்கத்தை பெறவும் கிருபையை நம்ம வாங்கிக்கணும்னா தைரியமாக எங்க போனோம், திருவாசன தண்டையில் போனோம். அதுதான் அதுதான் ஜெபம் இல்லைங்களா. யாரு அப்ப யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்குது இந்த ஜெபம் உரிமை? பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. இது அவங்களுடைய பிரிவிலேஜ். அவங்க கண்டிப்பா அந்த உரிமையை அவங்க பயன்படுத்தணும், இல்லைன்னா இந்த நெருக்கமான வழியில நடக்கவே முடியாது. உரிமைன்னா என்னங்க, இப்போ நம்மளாம் நம்ம தேசங்களில் வந்து இப்போ ஓட்டு உரிமை இல்லைங்களா, ஓட்டு போடுறோம், ஓட்டு போடுறோம் அன்னைக்கு அந்த ஓட்டு உரிமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உயிர் மாதிரி சொல்கிறாங்க, அதை பற்றி பிரசங்கம் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஓட்டுகளை போட மாட்டாங்க, ஆனால் ஒரு சில பேர் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஒரு அந்த அந்த அன்னைக்கு நம்ம பார்த்தா செல்லு லாக் பண்ண மாட்டேன், செல்லு யார் தெரியல, ஆனால் டிஸ்டர்ப் ஆகும், சப்ஜெக்ட் கண்டினியூ பண்ண முடியுதில்லை, எனக்கு அப்படியே கட் ஆகுது. பண்ணிட்டீங்களா? அப்போ அந்த உரிமை, அந்த ஓட்டு அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க, அன்னைக்கு லீவ் விட்டுருவாங்க. அன்னைக்கு வந்து மாசக்கணக்காக குளிக்காதவர்களாக குளிப்பார், நல்லா ட்ரெஸ் பண்ணுவார், நல்லா வெள்ளை வெள்ளையில போ. நம்ம ஆளுங்க எல்லாருமே படித்தவர்கள் இல்லை இல்லைங்களா, எல்லா கிராம பகுதியில் எங்கெல்லாம் இருக்கிற ஜனங்கள். ஆனால் அன்னைக்கு அவங்க அந்த அந்த உரிமையை அவங்க பயன்படுத்துறதுல அவங்க எவ்வளோ ஆர்வம் காமிக்கிறாங்க கவனிச்சிங்களா. அன்னைக்கு ராஜா மாதிரி போவார். அன்னைக்கு வந்து இந்த அதிக இந்த இந்த ஆளுகை செய்கிற ஜனங்கள் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் அவங்கள பார்த்து வணக்க போடுவாங்க அன்னைக்கு. ஏன்னா அவங்க அன்னைக்கு அவங்க ராஜா ஆயிடுறாங்க ஒரு நாளைக்கு. அந்த உரிமையை எப்படி பயன்படுத்துறாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ வந்தவ போகிறாங்க. உரிமை என்பது அது இன்னும் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்லலாம். இப்போ உதாரணமே இப்போ நம்ம டிராவல் எல்லாம் பண்ணுறோம், ட்ரெயின்லாம் அங்கெல்லாம் போகிறோம், ரிசர்வேஷன் பண்ணிட்டா அந்த சீட் எப்படி இருக்குதுங்க நம்மளுக்கு, அவ்வளோதான். நம்ம லாஸ்ட் மினிட்ல போனாலும் கூட அந்த சீட் யாரும் என்ன பண்ண முடியாது, அதில் உட்கார முடியாது. போன யாரும் உட்கார்ந்தாலும் கூட அப்படிங்க, ஏன்னா அது வந்து ரிசர்வ் ஆகிட்டு நம்மளுக்காக, அது நம்மளுடைய உரிமை இல்லைங்களா, அது நம்மளுடைய உரிமை, அது யாரும் வந்து தடுக்க முடியாது. ஆனால் அந்த பின்னாடி ஒரு நாலு பெட்டி வச்சிருக்கிறாங்க, அந்த பெட்டியில் அந்த மாதிரி போய் சொல்ல முடியுங்களா, எந்திரி நான் உட்கார சொல்ல முடியுமா, அந்த அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அதில் கூட ஜனங்கள் என்ன பண்ணலாம், ட்ராவல் பண்ணிக்கலாம், ட்ராவல் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் நாலு பேர் உட்கார இடத்துல அஞ்சு பேர் உட்காருவான், ஆறு பேர் உட்காருவான், தலைமையில வேறு உட்காந்துக்கிறான். ஏன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அனுபவம் இருக்குது. அப்புறம் காலத்துக்கு தலைமையில வைப்பான், எப்படி வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இது கேட்டானே இது வந்து அன்ரிசர்வ்டா, அதெல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியாது, தள்ளி உட்காரு சார் குழந்தை வச்சுட்டுக்கிற அப்படின்னா. போன வாரம் கூட நான் வரும்போது ஒரு குழந்தை வச்சுட்டு வந்துக்கிறார், ஒருத்தர் வரார் ரொம்ப கஷ்டப்பட்டு வரார், ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு அவர் படுக்கிறாங்க தூங்குறாங்க. ஆனால் உள்ள ஏறி வந்தவங்க ஒரு அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, குழந்தைகள் நீ டிக்கெட் வாங்கியிருக்கிறியா கேட்க, எடுத்து மடியிலே நாங்கள் உட்காரணும், நாங்கள் நின்று வர முடியுமா, பயங்கரமான சண்டையாது. அவர் எப்படின்னா அந்த உரிமை இங்கே பார்க்க முடியும், ஆனால் அங்கே பார்க்க முடியும். அப்போ டிராவல் பண்றது ரெண்டு பேரும் பண்ணிக்கலாம், அங்க கூட பண்ணலாம். அதே போல எது பெஸ்ட்? அப்போ அந்த உரிமை இருக்கணும். அப்போ அந்த உரிமை யாருக்காக அப்படின்னா, ஜெப செய்கிற உரிமை யாருக்கு இருக்குதுன்னா, சகோதர சகோதரிகள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இது. பரிசுத்தவான்களுடைய உரிமை இது வந்து இன்னைக்கு யார் வேணாலும் பயன்படுத்தலாம், பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதனால் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ தான் நம்ம ஒரு லெட்டர் எழுதுறோம். இப்போ நான் வந்து பிரதருக்கு லெட்டர் எழுதுறேன், இந்த லெட்டரை வந்து நீங்கள் உரைச்சு படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த லெட்டரில் இருக்கிறது விஷயங்கள் எல்லாம் யாருக்கு தான் போகணும்? அவருக்கு தான். நீங்கள் இடையில உரைச்சு படிச்சிட்டதுனால உங்களுக்கு வந்துடுமா? அதனால் அது விஷயங்களை வேணால் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ. ஆனால் அதனுடைய உரிமை அதில் இருக்கிறது விஷயங்கள், பலன்கள், தகவல்கள் எல்லாமே அவருக்கு தான் போகும். அவருக்கு தான் அவருக்கு புரியுது. நீங்கள் என்னதான் படித்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி தான் அந்த ஒரு விஷயம். பரிசுத்தவான்களுக்காகவே தேவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இடையில எந்த ஏஜென்ட்லாம் கிடையாது ஜெப செய்யறது. இந்த ஏஜென்ட் கிட்ட போய் தான் நீங்கள் ஜெப செய்யணும் அப்படிலாம் தேவன் பரிசுத்தவான்களுக்கு வைக்கல. பரிசுத்தவான்கள் என்ன பண்ணல, நேரடியாக தேவனை தொடர்பு கொள்ளலாம். நல்லா திங்க் பண்ணுங்க. அப்போ இன்னைக்கு வந்து அநேகர் வந்து ஜெப செய்யறதுக்கு எங்ககிட்ட நீங்க லெட்டர் போடுங்க, நாங்க என்ன பண்றோம் உங்களுக்காக, நாங்க என்ன பண்றோம் ஜெபம் செய்யறோம். இடையில ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் ஆகிறார், எப்படி வர முடியும்? தேவன் அப்படி வச்சிருக்கிறாரா? அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு மனுஷனும் நேரடியாக தேவன் என்ன அப்பா கிட்ட ஜெபம் செஞ்சு தரமாட்டாரா? அப்பா செய்ய மாட்டாரா நம்மளுக்கு? நம்ம வீட்டில் கூட நம்ம குழந்தைங்களுக்கு யாராவது ஏஜென்ட் சைடில் வச்சிருக்கிறோமா, அவங்க மூலம் வர்ற மாதிரி இல்லையே? நம்ம குழந்தைங்க நேரடியாக தான் நம்ம கிட்ட கேட்குறான். அது போல பரிசுத்தவான்கள் நேரடியாக தேவனை நோக்கி ஜெபம் செஞ்சு கொள்ளலாம். அவங்க அப்பொழுது அந்த கிருபையும் இரக்கமும் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஜெபம் என்றால் என்ன? சரி, ஜெபம் எப்படி பண்ணுறது? அப்போ அன்னைக்கு சீசர்கள் கூட கேட்டாங்க, கர்த்தர் இயேசு கூட அப்போஸ்தலர்கள் மத்தியில் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார், ஜனங்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். எல்லாம் இருக்கும்போது திடீர் திடீர்னு தனியாக காணாமல் போயிடுவார். இவங்க பெஸ்ட் இருப்பாங்க ஆளை காணும். அப்படியே பாவம் இங்கே போயிட்டார் இவர், பார்த்தா அந்த பக்கம் போயிட்டு அப்படியே அப்படியே வாய் மட்டும் அசைஞ்சிட்டே இருக்கும். அடிக்கடி இந்த மாதிரி பண்றாரு, அடிக்கடி தனியா போயிடுறாரு, அடிக்கடி பேசுறாரு, என்ன விஷயம் அவங்களுக்கே புரியல. அப்பதான் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, லூக்கா 11 அதிகாரம் 1 வசனம்,
அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார்.
நீங்க எங்களுக்கு ஜெப செய்ய தெரியுமா? நீங்க என்னமோ பண்றீங்க தனியா போய் போய். சில நேரத்தில் ஒரு முழு இரவையே நீங்க வந்து எங்ககிட்ட இருந்து தனியா போயிடுறீங்க, அந்த ஒலிவு மலை மேல போயிடுறீங்க, சாயங்காலமான அங்க எங்களை தனியா விட்டுட்டு போயிடுறீங்க. போயிட்டு நீங்க ஜெப செய்யறீங்க, அப்புறம் சில டைம்ல கண்ணை முடிச்சுட்டு ஜெப செய்யறீங்க, சில டைம்ல கண்ணை மூடிட்டு ஜெப செய்யறீங்க, சில நேரத்தில் வானத்தை பார்த்து ஜெப செய்யறீங்க, சில நேரத்தில் கீழே பார்த்து ஜெப செய்யறீங்க. என்ன அப்போ எங்களுக்கு எப்படி ஜெப செய்யறதுனே தெரியல. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு ஜெப செய்ய கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கர்த்தர் இயேசு அவங்களுக்கு ஜெப செய்ய கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 6 அதிகாரம் 9 வசனம், போதுங்க, நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டிய விதமாவது. அங்க முக்கியமா அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டிய விதம், முறை. கரெக்ட். இன்னொரு இன்னொரு வார்த்தை சொன்னா விதத்துக்கு இன்னொரு வார்த்தை மாடல் இல்லைங்களா, ஒரு மாதிரி. அப்போ கர்த்தரா இயேசு நீங்கள் எப்படி ஜெப செய்யணும்னு கற்றுக் கொடுக்குறாரு. நீங்கள் ஜெப செய்ய வேண்டிய விதம் இல்லைங்களா. அப்போ விதம்னா என்ன அர்த்தம்? இந்த ஜெபத்தையே திரும்ப திரும்ப சொல்லணும்னு அர்த்தமா? இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குற பொதுவாக அநேக கிறிஸ்தவர்கள் நம்ம பார்க்கும்போது கல்யாணத்தில் ஜப கூட்டங்கள் முடிவில் சாவலை முடிவில் பண்ணும்போது எங்கே நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன் அவங்க நடத்தி முடிக்கும் போது என்ன பண்ணிடுவாங்க? புறமண்டலங்களில் இருக்கிறவங்க பொருளோகத்துக்காகவே முறை நாமம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே கூட்டத்தோட கூட்டமாக போடுவாங்க, வாய்ப்பாடு மாதிரி சொல்லி முடிச்சிருவாங்க. அந்த மைண்டில் தான் கர்த்தரை யோசிச்சு சொன்னாரா? நல்லா நீங்கள் யோசித்து பாருங்க. அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அங்கே உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை, நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டிய விதமாவது. இது உங்களுக்கு ஒரு அவுட்லைன், ஒரு மாடல். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய ஜெபத்தில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் செய்யறது ஜபத்தில் இந்தந்த பாயிண்ட்ஸு இருக்கணும், இவைகளை நீங்கள் கேட்கணும், இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் ஜபம் செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட். அப்போ ஜீசஸ் எப்படி கற்றுக் கொடுத்தார் ஜபத்தை தம்முடைய சீஷர்களுக்கு? அதில் நம்ம என்ன பண்ணனா, ஒரு 6 பாயிண்ட் அங்கே சொல்லிட்டு இருக்கிறார் பிளஸ் 1 7வது பாயிண்ட் நம்ம கூட பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ அந்த 7 பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சா அந்த ஜபம் செய்கிற விதம் நம்மளை கண்டுபிடிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம், அந்த மாதிரி நம்ம செய்யலாம், ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம அந்த வசனத்தை படிக்கலாம். மற்ற 6:9.
நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே.
இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒருத்தர் ஜபத்தில் என்ன இருக்கணும், ஸ்டார்டிங் இல்லைங்களா? அப்போ கர்த்தரே இயேசு இங்கே ஒரு அட்ரஸ் கொடுக்குறாரு. யாருடைய அட்ரஸ்ஸு? அப்பாவுடைய அட்ரஸ் கொடுக்குறேன். அவர் எந்த ஊரில் இருக்கிறாரு? ஏன்னா நம்ம ஜபான என்ன சொன்னோம், விண்ணப்பம் இல்லைங்களா, விண்ணப்பம். இப்போ நம்மளுடைய தெருவில் தண்ணி வரலன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம், விண்ணப்பம் யாருக்கு? முனிசிபல் ஆஃபீஸராக கலெக்டர், கலெக்டர் கலெக்டர்னு வச்சுக்கோங்க. அப்போ அட்ரஸில் என்ன போடணும், மாவட்ட ஆட்சியாளர்கள் போடணும் இல்லைங்களா? அதை உடனே தாசில்தார்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க. தாசில்தார் போட்டா கரெக்டாக போய் சேர்ந்துருமா? தூக்கி போட்டுருவோம் இல்லைங்க, குப்பையில் போட்டுருவோம். அப்போ அட்ரஸ் ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு விண்ணப்பத்துக்கு அட்ரஸ் ரொம்ப முக்கியம், டூ அட்ரஸ் ரொம்ப முக்கியம். அப்போ ஜபம் என்பது ஒரு விண்ணப்பமாக இருக்கும்போது அட்ரஸ் நீங்கள் தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறார். அதான் சீசனிங். அதில் குறிப்பாக நீங்கள் அந்த வார்த்தையை படிச்சீங்கன்னா இன்னொரு கவாசிங்ஸ்டாங்க, அதே லைன், நீங்கள் ஜபம் செய்ய வேண்டிய விதம். இதில் இன்னொரு வார்த்தை கூட ரொம்ப முக்கியமானது, அந்த விதமாவதுங்கிறது ஒரு முக்கியமான வார்த்தை. அதே லைனில் இன்னொரு முக்கியமான வார்த்தை என்னென்னா நீங்கள் அப்படிங்களா, எல்லாருமே இல்லை, அங்கே சப்ஜெக்ட் கேட்க வந்த எல்லா ஜனங்களும் இல்லை. கிருஷ்ணனுடைய பிரச்சனை கேட்கறதுக்கு ஆயிரக்கணக்கில் வந்தாங்க, வியாதியெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க, எந்தெந்த தூரத்தில் இருந்தாலும் கூட வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்ல, யாரை பார்த்து பேசிக்கிறாரு, நீங்கள் என்ன மாதிரியான பாயிண்ட் கவனிச்சிங்களா, எவ்வளோ ஸ்ட்ராங் பாயிண்டாக இருக்கு பாருங்க. நீங்கள் ஜப செய்ய வேண்டிய விதம். அப்போ பரிசுத்தவங்கள் ஜப செய்ய வேண்டிய விதம். அப்போ அந்த ஜபத்தில் அட்ரஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரம பிதாவே. அப்போ அப்பா எங்கே இருக்கிறாங்க? பரலோகம். யாராவது போயிட்டு வந்திருக்கிறோமா? யார்தான் போயிட்டு வந்திருக்கிறார்? ஜீசஸ் ஒருத்த தவிர பரலோக தெரிஞ்ச மனுஷன் யாருமே கிடையாது இல்லைங்களா? நீங்கள் நிறைய பேர் வந்து பரலோகம் போயிட்டு வந்ததாக எழுதுறாங்க, அப்படி கூட. ஆமாம், புக்ஸ்லாம் நான் நிறைய படிச்சேன், நீங்கள் கூட படிச்சிருப்பீங்க. பரலோகம் போயிட்டு அங்கே பார்த்தா பரலோகத்தில் என்ன இருக்குது, பரலோகத்தில் என்ன இருக்குதுன்னு எழுதியிருக்கிறாங்க. பெரிய பெரிய பளிங்கு மண்டபங்கள் இருக்கிறதாக எழுதுறாங்க. அப்புறம் அங்கே முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுல ஃபுட்பால் மேட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்திரீகளெல்லாம் வந்து ஸ்கிப்பிங் ஆடிட்டு இருக்கிறாங்களா? குழந்தைகளெல்லாம் வந்து எல்லாம் டான்ஸு பாட்டு இதே தான். அப்புறம் இன்னும் ஏழ்மையான ஜனங்களை பார்த்தா நல்லா வயிறார சாப்பிட்டுருக்காங்களாம், ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து அப்படியே டிம் லைட்ல ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அங்கே இருக்குதான். அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வர வழியில் அப்படியே நரக கூட விசிட் பண்ணிட்டு வந்திருக்கிறார். அங்கே பார்த்தா எக்கச்சக்கமான ஜனங்க ஐயோ அம்மான்னு சத்தம் போடுறாங்களாம். அதில் நிறைய ஊழிக்காரங்க இருக்காங்க, அதையும் கூட சாட்சியாக எழுதிக்கிறாங்க. ஆனால் இவரு மட்டும் எஸ்கேப் ஆகிட்டு வந்திருக்கிறார். என்ன கதை பாருங்க. இந்த புக்ஸ்லாம் நம்ம படிக்கும்போது ரொம்ப, ஆனால் ஆரம்பத்தில் படிக்கும்போது சத்தியம் தெரியாமல் படிக்கும்போது ரொம்ப பயபக்தியாக படிச்சேன். அப்போ அவங்க அம்மா கரெக்ட், இது கூட ஒரு நல்ல பாயிண்ட். அப்போ அந்த அம்மா அப்பா அந்த ஐயோ அம்மான்னு சத்தம் போடுறது இவருக்கு எப்படி இருந்திருக்கும், சந்தோஷமா இருக்கு. தன்னுடைய அப்பா அம்மா வந்து வேதனைப்படுறது எவ்வளோ கஷ்டம் இல்லைங்களா, அதுக்கு இவர் நரகத்துக்கே போக வேண்டாம், இங்கிருந்து வெந்துட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். தன்னுடைய அப்பா அம்மா நினைச்சாலே அதே ஒரு பெரிய கவலை. அப்படிதான் தேவன் வைக்கிறாரா, அப்படிதான் பண்ணுவாரா? அப்ப பரலோகத்துக்கு எதுக்கு ஜனங்களை தேவன் கூட்டிட்டு போறாரு அப்படிங்கிற நோக்கமே தெரியல. இயேசு ஏற்றுக்கொண்டா பரலோகம் போயிடலாம், எதுக்கு போறீங்க பரலோகம், என்ன நோக்கம், என்ன காரணம் தெரியாது. அங்க போயிட்டு ஃபுட்பால் விளையாடுறதுக்கும் ஸ்கிப்பிங் விளையாடுறதுக்கு தான் கூப்பிடுறாரா? நிறைய பேருடைய அந்த ரைட்டிங்ஸ் நம்ம படிச்சா அந்த கிளாஸ் நான் எடுத்து முடிச்சாச்சு. மூன்றாம் வானம்ன்றது என்னன்னா மூன்றாம் உலகம், மூன்றாம் உலகம் பற்றிய தரிசனங்கள் இல்லைங்களா, அந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கணும். அதில் மூன்றாம் வானம் என்பது மேலே பார்க்கறது இல்லை, இந்த பூமியில் கர்த்தருடைய ராஜ்யம். அதான் அந்த மூன்றாம் வானம் பற்றிய, கர்த்தராக இயேசுனுடைய ராஜ்யம் பற்றிய தரிசனங்கள் அது பார்த்தார். அப்போ அப்படியே இருக்கும்போது இங்கே பரலோகத்துக்கு எந்த நோக்கத்துக்காக தேவன் மனுஷங்களை கூட்டிகிட்டு போகிறாருன்றதே இல்லாமல் அந்த விஷயமே புரியுதில்லை. இன்னும் சில பேருடைய புஸ்தகம் படிக்கும்போது எதுக்குன்னா இந்த நரகத்திலிருந்து தப்பிச்சு தப்பிக்கிறதுக்காகத்தான் பரலோகம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது அநேக கிறிஸ்தவர்கள் மாத்திரம் பரலோகம் போயிட்டு மிச்ச ஜனங்கள் எங்கே இருக்கிறாரு, நரகத்தில். இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் எடுத்தால் சில பேர் பணக்காரர் இருக்கிறாங்க, சில பேர் நிறைய பேர் ஏழைகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்து பங்களா இருக்குது, பக்கத்தில் குடிசை இருக்குது, அந்த மாதிரி. அதே மாதிரி பரலோகத்தில் ஒரு பக்கம் சந்தோஷமான ஜனங்கள், இன்னொரு பக்கம் வேகிற ஜனங்கள். இப்படி தான் தேவனுடைய தெய்வீக திட்டமாக. அப்போ இதுக்கு தான் பரலோகம் கூடும். ஆத்ம ஆதாயம் சொல்கிறாங்க. ஆத்மாதாயம் பண்ணணும்னு. ஆத்மாதாயம் நம்ம பண்றோமா? ஆத்மாதாயம் யாரு பண்ணிருக்கிறாரு? நம்முடைய கர்த்தரா இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கேரண்டி கொடுத்துட்டு போயிட்டார். இன்னைக்கு நம்ம அந்த வேலை செய்யறதுல ஆத்மாதாயம் பண்ணி நம்ம கொண்டு நம்மளை காப்பாத்துறதே பெரிய விஷயம். அதுல போய் இன்னொருத்தர் போய் எப்படி காப்பாத்து இல்லைங்களா? அது ஜீசஸ் காப்பாத்திட்டார் எல்லாரும். மரணத்திலிருந்து சாவிலிருந்து எல்லாத்துக்கும் கேரண்டி இன்சூரன்ஸ் பண்ணி போயிட்டார். அப்ப அப்படி இருக்கும்போது பரலோகத்துக்கு எதுக்கு தேவன் கூட்டிட்டு போறாரு அப்படிங்கிற அந்த நோக்கம். இன்னைக்கு வந்து நம்ம செய்யறது ஊழியம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஏன் செய்யறோம் அப்படின்னா, இந்த மணிகளை தேர்ந்தெடுக்கிற வேலை அது கர்த்தருடைய அறுவடை வேலை, அவருடைய சரீரமான சபையாக தேர்ந்தெடுக்கிற வேலை போயிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம யாரையும் வற்புறுத்துறது இல்லை. யாருக்கிட்ட போயிட்டு நீங்க தயவுசெய்து எடுத்துக்கங்க சொல்றது, இந்த சத்தியம் அவங்களுடைய மனசுல போய் கிரியை செஞ்சு அவங்க அந்த சத்தியம் கூட்டிட்டு வரணும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். இப்போ என்னுடைய ஞானத்துல என்னுடைய பலத்துல எந்த ஒரு மனுஷனும் வர்றதுக்கு அது அவருடைய சித்தம் இல்லை. அவருடைய தேவன் தம்முடைய மணிகளை அறிவார். அதான் நம்ம வசனத்துல படிவார், தேவன் தம்முடையவர்களை அறிவார், அந்த ஜனங்களையும் அவர் கொண்டு வந்து சேர்த்துருவார். அதுக்குதான் இந்த சத்தியம் போகுது. அநேக பேருக்குள்ள போகும், சில பேருக்குள் கிரியை செய்யும், அந்த சத்தியம் அவங்களை கூட்டிட்டு வரும். அவரு வந்து கர்த்தரா இயேசுனுடைய சரீரமாக அவர்களை மாற்றும். அதுதான் அந்த பாயிண்ட். அப்ப அப்படி இருக்கும்போது இதுக்கு தான் பரலோக வாய்ப்பு, ஒரு பரம அழைப்பு தேவன் கொடுத்திருக்கிறார். சரி, அப்ப நம்முடைய ஜபத்தினுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கரெக்டா நம்முடைய அட்ரஸ் வந்து யாரை நோக்கி இருக்கணும்னா, நம்முடைய பிதாவை நோக்கி இருக்கு. ஜீசஸ் தம்முடைய ஜபத்துல ரொம்ப உறுதியாக இதை பத்தி பேசினாரு. யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் ஜீசஸுடைய விசுவாசம் எப்படி என்ன பார்த்தோம். அப்ப எல்லாருக்கும் மேல யார் இருக்கிறாரு? நம்முடைய பரம பிதா இருக்கிறார். அப்ப அவரை நோக்கி அப்பா இருக்கிறார், அவங்களை நோக்கி நம்ம ஜப செய்யணும். அப்ப ஸ்டார்டிங் வந்து அந்த ஒன்றான மெய்து, ஒன்லி ட்ரூ காட், வேற யாரும் கிடையாது. எப்படி ஸ்ட்ராங்கா பேசுகிறார் ஜீசஸ் பேசுகிறார், நம்முடைய போதகர் பேசுகிறார், நம்முடைய வழிகாட்டி சொல்லிக்கிறாரு பிதா. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? இன்னைக்கு நிறைய பேர் ஜப செய்யும் போது எப்படி சொல்றாரு? ஜீசஸ் ஏதா அப்பா அப்படின்றார், ஏஸ் அப்பா, ஃபாதர் ஜீசஸ் அப்படிங்கிறார். ஆனா கர்த்தரா இயேசு எங்காவது தன்னை ஃபாதர் சொல்லிக்கிறார? நல்லா யோசித்து பாருங்க, தேவனுடைய குமாரன் சொல்லிக்கிறார், சன் ஆஃப் காட் அது சொல்லிக்கிறார். ஆனா தன்னை ஃபாதர் ஜீசஸ் சொல்றாரா? ஆனா ஜனங்க என்ன பண்ணிக்கிறாங்க இப்ப அவரை ஏஸ் அப்பாவாக மாத்திட்டு இருக்கிறாங்க. நேற்று கூட விழுப்புரத்தில் ஒருத்தர் பிரதர் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏன் சப்பான்ட்டார். சப்ஜெக்ட்ல முடிஞ்சு ட்ரினிட்டி பிரதர் பழக்க தோசை பிரதர், அது பழக்க தோசை ஆயிட்டுக்குது அவருக்கு, மாற்றம் சத்தத்தில் ஊட்டிக்கு. ஜீசஸ் எங்க நம்மளுக்கு என்ன உறவு? சகோதரர் இல்லைங்களா, மூத்த சகோதரர், எல்லாருக்கும் ரொம்ப சீனியர், மோஸ்ட் பவர்ஃபுல் இல்லைங்களா. இன்னைக்கு வந்து ஆள் மைட்டி இருக்கிறார் அவர். அந்த மாதிரியான ஒரு சகோதரராக இருக்கிற நம்முடைய கர்த்தராய் அவர் இன்னைக்கு அநேகர் ஜபம் செய்யும் போது மிஸ்டேக் பண்றாங்க. பரலோகத்தில் இருக்கிற பிதா நோக்கி செய்யாம அன்புள்ள இயேசு சுவாமி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஜபம் முடிக்கும் போது எப்படி சொல்லிடுவாரு? இயேசு மூலம் ஜப கேளும் நல்ல பிதாவே அப்படிம்பாரு. கரெக்டா, அது எப்படி கரெக்டா புரிஞ்சு வருதா? அன்புள்ள இயேசு சுவாமி ஸ்டார்ட் பண்ணிட்டு இயேசு மூலமே இயேசுக்கு ஜபமா? ஐயா அப்படின்னாக்கா அவரு தான் இவரு, இவரு தான் அவரு, அதனால தான் பண்ணிட்டு. இது இது வந்து ப்ரேயர் தேவன் கேட்டு வரா? இந்த ஜபத்துக்கு ஆன்சர் கிடைக்குமா? அதனால தான் ஜீசஸ் சொன்னாங்க, நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய இதாம ஸ்ட்ராங் பாயிண்ட் நீங்கள் கவனிங்க. அப்போ இன்னொரு இடத்துல அப்போ சொன்னாங்க பவுல் அதை பற்றி பேசும்போது 1 Corinthians 8:5-6 பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, இந்த அறிவு தான் எல்லாரிடத்திலும், கொஞ்சம் பேர்கிட்ட இருக்கு. எந்த அறிவு? பிதாவாகிய ஒரே தேவன் பற்றிய அறிவு, கர்த்தராக இயேசு பற்றிய அறிவு எல்லாரிடத்திலும் இல்ல. வானத்திலும் பூமியிலும் ஏகப்பட்ட கடவுள்கள் இருக்கிறாங்க, விழுந்து போன தூதர்கள் நிறைய, 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க. மனுஷங்களே நிறைய பேர்த்த சாமியாக்கிட்டு நம்மளுக்கு, அவர்கள் யார் இருந்துட்டாலும் கூட பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனை கோடிக்கணக்கான கிறிஸ்தவர் சகோதர சகோதரிகள் இன்னைக்கு வந்து இந்த ஒரு பார்வை இல்லாமல் ஜபிக்கும் போது இந்த ஒரு ஜபம் எப்படிப்பட்ட ஜபமாக இருக்கு பார்த்தீங்களா? அப்போ இங்க அருமையான ஒரு வாய்ப்பு தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஜீசஸுடைய ஜபத்தில் கண்டுபிடிக்கிற இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன, அந்த லைன்ல பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரம பிதாவே, அந்த பிதாவேன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்ப சர்வலோகத்தின் சிருஷ்டிகர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவரை நமக்கு என்னன்னு சொல்லாமம்மா, அப்பா சொல்லாம. எங்கேயோ போயிட்டு அதான் அங்கே காயின் சொன்னார், உங்களுடைய சமூகத்துக்கு விலகி மறைந்து. இன்னைக்கு வந்து பாவிகள் ஆயிட்டோம், பரதேசிகள் ஆயிட்டோம், ரொம்ப மோசமான ஜனங்கள் ஆயிட்டோம். இன்னைக்கு தேவன் அப்பா முன்னாடி மூஞ்சில் முழிக்கவே முடியாது. ஆனால் இன்னைக்கு என்ன இருக்குது நம்மளுக்கு வாய்ப்பு, அவரை பார்த்து நம்ம இப்போ என்னன்னு கூப்பிடலாம். இதை பற்றி நம்ம படிக்கணும். இது இந்த ஒரு ஆசீர்வாதம் நம்ம நினைச்சு பார்க்கணுங்க. ஒன்னு யோவான் 3:1. அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நம்மேல் அன்பு
எவ்வளவு பெரிதென்று பாருங்கள்.
நம்மள மகன் சொல்றதுக்கு நம்மளுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? நம்மளை பார்த்து மகன் சொல்லலாமா? அவர் எவ்வளோ பரிசுத்தர், நம்ம எவ்வளோ பாவிகள், கம்பாரிசன் கூட கொடுக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம அவர் முன்பாக நின்று என்ன சொல்லலாம், அப்பா. ஆனால் ஆக்சுவலாக அப்பான்னு யார் தான் கூப்பிட முடியும்? பரிசுத்தராக இருக்கிறார் அவருடைய ஒரே பேரான குமாரன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. இன்னைக்கு அந்த ஆவி தான் நீங்க என்ன பண்ணிக்கிறார் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அது வேணா இன்னொரு அந்த வசனம் கூட படிங்க சிஸ்டர், கலாத்தியர் 4:6. ஜபிக்க முடியும், அப்பா ஜபிக்கணும். ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறார், அதே ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப பிதா நம்ம மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெருசுன்னு நீங்க பாருங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூட இந்த வாய்ப்பு தேவன் தரல. இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை நோக்கி ஜப செய்யலாம், ஆனால் அப்பான்னு ஜப செய்ய முடியாது. தேவனே கடவுளே தான் ஜப செய்ய முடியும். ஆனால் எங்கேயோ கிடந்த நம்ப, குப்பையில் கிடந்த நம்ப, புறஜாதி ஜனங்கள் கல் மண் வணங்கிட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தோம். நம்மளை சேத்துல கிடந்த நம்ப தேவன் இன்றைக்கி என்ன பண்ணிக்கிறாங்க, சேத்துல கிடந்த பண்ணிங்க மாதிரி இருந்த நம்ம என்னென்ன தேவை வணங்கிட்டு இல்லைங்களா, என்னென்னமோ பாரம்பரியங்கள் குப்பை தொட்டியில் கிடந்தோம். இன்னைக்கு எடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க, கிளியர் பண்ணி அதான் நீதியின் சால்வை நம்ம மேலே போத்தி. இன்னைக்கு வந்து நம்ம தம்முடைய மகன்களாக இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நம்மளும் கூட அவரை போலவே அவருடைய மகன்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே. இந்த அன்பு எவ்வளவு பெருசு. வசனத்தில் நம்ம படிக்கலாம், உங்களுக்கு யோவான் 1:12.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
அதிகாரமே கொடுத்துட்டு இருக்கிறார். அப்ப ஜீசஸ் மேல விசுவாசம் கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தம்முடைய பிள்ளைகள் குழந்தைகள் ஆகும், சன்ஸ் ஆஃப் காட் ஆகும்படி. அப்ப கண்டிப்பா நம்ம யாருக்கு அட்ரஸ் பண்ணணும், ஜபம் பிதாவை நோக்கி. அதனால தான் ஜீசஸ் சொன்னாங்க, நீங்க உங்களுடைய ஜபம் நாங்க அப்பாவுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜீசஸ் அப்படி பண்ணிக்கிறார். ஏன்னா பிதாவானவர் தான் முழு உலகத்துக்கும் அவர் வந்து பொறுப்பாளி அல்லது நாமக்காரனாக இருக்கிறார். எபேசியர் 3:14-15. எபேசியர் 3:15.
இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் அல்ல முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு.
யாரை நோக்கி முழங்கால் படியணும்? பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் நாமக்காரனாக இருக்கிறார் நம்முடைய கர்த்தராய் இயேசுவின் பிதா. அவரை நோக்கி நீங்கள் முழங்கால் படியிட வேண்டும். கண்டிப்பா செய்யணுமா வேண்டாம்? அவருக்கு தான் நம்முடைய ஸ்துதி ஸ்தோத்திரம் ஏறெடுக்க வேண்டும். ஜீசஸ் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த ஜபம் சகோதர சகோதரர். அப்ப ஜீசஸ் கூட தன்னுடைய சொந்த ஜபத்துல அந்த எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கிறார். யோவான் 17:1. ஒன்னா வசனம். யாரு எங்க வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவே? அப்ப அவருடைய ஜபம் கூட யாருக்கு அட்ரஸ் பண்ணிக்கிறார்? அவரே பண்ணிட்டுகிறார். அப்போ பிதாவை நோக்கி அவர் ஜபம் செஞ்சுக்கிறாரு. அப்போது நம்ம கூட நம்மளுடைய ஜபங்களில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்? ஆமாம், சும்மா இப்போ இன்றைக்கி நிறைய பேர் அந்த ஜபம் கூட செய்கிறாங்க. இன்றைக்கி நான் சில கிளாஸஸ்லாம் ஜப வாய்ப்பு கொடுக்கும்போது எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற பரிசுத்த பிதாவே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருன்னு தெரியுமா? ஜீசஸ் நினச்சி ஜபம் செய்கிறாங்க. பரிசுத்த பிதாவேன்ற ஜபம் கரெக்டாக பண்ணுறாரு, ஆனால் உள்ளத்தில் யாரை நினச்சி ஜபம் செய்கிறாரு? இயேசு தான் பரிசுத்த பிதாவை நினச்சி ஜபம் செய்கிறார். அது கூட கரெக்டான ஜபமாக இருக்குமா? அது கூட இருக்காது. அதனால தான் ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் அறிவதே அது முதல்ல அறிஞ்சுக்கணும். யார் யாருன்னு அறிஞ்சுக்கணும், பிதா யாரு குமாரன் யாரு அறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஜபம் செய்யும் போது தான் அது சரியான ஒரு ஜபமாக இருக்கும். தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஜபமாக, தேவனுடைய சமூகத்தில் போய் சேரக்கூடிய ஒரு விண்ணப்பமாக இருக்கும். அந்த பாயிண்ட் தான் நம்ம பார்க்கணும். அப்போ சும்மா வந்து மனசுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வாயின மட்டும் சொல்லிட்டா அது பத்தாது. நல்லா அதனால தான் இந்த கிளாஸ் வந்து நம்ம ட்ரினிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் எடுக்கும். அப்போ இதனுடைய முழு விவரம் இப்போ தான் நம்மளுக்கு அதனுடைய ஆழம் அது தெரியும். அப்போ நம்மளுடைய ஜபமானது நம்முடைய பிதாவாக தேவனை நோக்கி இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட்க்கு இப்போ நம்ம வரலாம். மத்தேயு 6:9. இதுதான் ரெண்டாவது பாயிண்ட். ஜீசஸ் நம்முடைய ஜபத்தில் ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் சொன்னதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன வரணும்? உம்முடைய நாமம் பரிசுத்த இவர் அவுட்லைன் கொடுத்துருக்கிறார். அவ்வளோதான், அதையே சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. மாறாக பிதாவாக தேவனை நம்ம சொன்னதுக்கப்புறம் அவருடைய சகல வல்லமை பற்றியும் அவருடைய குணநலங்கள் பற்றியும் நம்ம என்ன பண்ணோம்? அவரை போற்ற வேண்டும். நம்ம போடுறது கூட தகுதி கிடையாது. இந்த வாயில் நம்ம போடுறது கூட தகுதி வேற. இந்த வாயில் நம்ம என்ன பண்ணுறோங்க? எவ்வளோ பொய் புரட்டெல்லாம் பண்ணுறோம். பரிசுத்தமான தேவனையும் நம்ம ஜபிக்கிறோம் நோக்கி, இதே வாயில் என்ன பண்ணுறோம்? ஜனங்களை சபிக்கவும் செய்கிறோம். அதோட தான் சொல்கிறேன், உங்கள் சகோதரர்களை நீங்கள் சபிக்கிறீங்க, அதே வாயில் என்ன பண்ணுறீங்க? தேவனை துதிக்கிறீங்க. அந்த மாதிரி வாய் நம்மளுக்கு ஒரே கிணத்துல ரெண்டு தண்ணி வருமா கேட்குறார். அப்போ அப்படிப்பட்ட விழுந்து போன ஒரு இந்த வாயில் தேவனை நம்ம போட்டணும். அவருக்கு நம்ம துதிக்கிறதுனால அவருக்கு ரொம்ப மகிமை வந்துருமா? ஆனால் என்ன பண்ணணும்? நம்ம கண்டிப்பாங்க அவருடைய குணங்களை அவருடைய வல்லமையை அவருடைய சர்வ அதிகாரத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக போற்ற வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு சொல்லிக்கிறாங்க, நீங்கள் செய்யுங்க. தேவன் ஏற்றுக்கிறாராம். இந்த பாவி வாயிலிருந்து சொல்லக்கூடிய துதிகளை கூட அவர் தாழ்மையாக ஏற்றுக்கொள்கிறார். சகோதரர் நினைச்சு பாருங்க, எவ்வளோ தாழ்மையான அன்பான தேவன். அவருடைய முகம் அப்படியே மறைச்சிட்டாங்க எவ்வளோ வருஷமாக. இந்த தேவன் தான் இன்றைக்கி நம்ம தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்வது மட்டும் இல்லை, அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லும்போது அவருடைய ஞானம் வல்லமை நீதி அன்பு போன்ற நம்முடைய கற்பனை கட்டாத அந்த குணநலங்கள் மாபெரும் குணநலங்களை காக அவரை நம்ம போற்றி துதிக்க வேண்டும் நம்முடைய ஜபத்தில். ஏன்னா நம்முடைய பிதாவாக தேவன் அவர் ஜோதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். அது மட்டும் இல்லை, சேரக்கூடாத ஒளியில் வாசம், அன்அப்ரோச்சபிள் லைட். அந்த ஒளிக்கு நிகர் வேற எதுவுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீங்க நீங்க. அப்படி நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய ஜபத்தில் அவரை துதிக்க வேண்டும். சில எக்ஸாம்பிள்ஸ், நம்மளுடைய ஜபத்தில் தேவனை புகழ்வதற்கும் போற்றுவதற்கும் வசனங்களிலிருந்து சில வார்த்தைகளை நம்மளுடைய ஜபத்தில் நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம சொந்தமாக பயன்படுத்தினா அது செட் ஆகாது, வசனத்திலிருந்தே நம்ம பயன்படுத்தினா அது சரியான உதாரணங்களாக இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி ஜபம் செஞ்சுக்கிறார், தேவன் பற்றி எப்படி சொல்லிக்கிறார் அப்படின்னா, ஏசாயா 56:15. இருக்கிறவர் பரிசுத்தர் என்ற நாமம் உள்ளவர். அப்ப நம்ம இந்த வார்த்தைகள் என்ன பண்ணணும்? நம்ம ஜபத்துல தேவனை நோக்கி போட்டலாம். ஏன்னா முற்பிதாக்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. தாவீது ராஜா தேவன் பற்றி சொல்லும் போது சங்கீதம் 145:2-3. அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து இன்னொரு சங்கீதத்தில் அவர் பாடும்போது அதை சொல்லுகிறார், அவர் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், இரக்கமும் கிருபையும் நீதி சாந்தமும் மிகுந்த தெய்வம் உள்ளவர். அவங்கெல்லாம் அப்படியே உணர்ந்து பாடியிருக்கிறார். தேவன் பற்றி அவ்வளோ போற்றி அவங்க பாராட்டிக்கிறாங்க. நெகேமியா சொல்லும் போது தேவன் பற்றி ரொம்ப அருமையாக பேசுகிறாரு. நெகேமியா 9:6. நெகேமியா 9:6. நீங்கள் ஒருவரே தான் கடவுள். யூ அலோன் ஆர் த லார்ட். நீங்களே தான் கடவுள். அப்புறம் வானங்களையும் வானாதி வானங்கள் அப்படின்னு யூ மேட் த ஹெவன்ஸ் ஈவன் த ஹையஸ்ட் ஹெவன்ஸ். அப்புறம் அவருடைய சர்வ சேனை தான் இங்கிலீஷ்ல எப்படி அண்ட் ஆல் தியர் ஸ்டாரி ஹோஸ்ட். போன வாரம் தான் நான் பார்த்தேன் பிதா தேவனுடைய கிளாஸ்ல அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமை பத்தி நான் பார்த்தோம். எத்தனையோ கேலக்சிஸ் எவ்வளோ பால்வெளி முன்னும் எவ்வளோ அவருடைய சர்வ சேனையும் அதனுடைய சர்வ சேனையும் நீங்கள் உண்டாக்கி இருக்கிறீங்க. அப்புறம் ஆமா எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணிட்டீங்க, எல்லாத்தையும் நீங்க தான் காப்பாத்துறீங்க. அதே போல அண்ணாளுடைய ஜபத்தில் நம்ம படிக்கும் போது ஒன்னு சாமியல் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் அதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர். அதெல்லாம் நம்முடைய ஜபங்களில் சொல்லலாம். யோவான் சொல்லும்போது யாக்கோபு சொல்லும்போது யாக்கோபு 1:17 சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்றேன். ஆமா ஜோதிகளின் பிதா தேவன் எப்படி இருக்கிறாங்க ஜோதிகளின் பிதா. எந்த விதமான நல்ல கிரியைகளும் அவரிடத்திலிருந்து வருகிறது. இதெல்லாம் நம்ம சொல்லி என்ன பண்ணலன்னா தேவன் பத்தி சொல்றேன் எத்தனையோ வசனங்கள் சொல்லிட்டே போலாம். அது லிஸ்ட் பண்ணவே முடியாது, அது ரொம்ப பெருசு. அப்போ இந்த விதமாக தேவனை நம்ம என்ன பண்ணலாம் அவருக்கு அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவரை போற்றி புகழ்ந்து புகழ்ந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தினதுக்கு அப்புறம் இப்ப 3வது பாயிண்ட்க்கு போலாம். மத்தேயு 6:10 அப்போ உடனடியாக நம்முடைய ஜபத்துல நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன வரணும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ராஜ்யம் ரொம்ப முக்கியமா இல்லைங்களா? கர்த்தரா யோசனுடைய உபதேசத்துல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அம்சம் அந்த சுவிசேஷத்துக்கு பேர் என்ன? ராஜ்யத்தின் சுவிசேஷம். ஜீசஸுடைய சுவிசேஷத்துக்கு பேரு ராஜ்யத்தின் சுவிசேஷம். சீசர்கள் பேசின சுவிசேஷத்துக்கு பேரு ராஜ்யத்தின் சுவிசேஷம் இல்லைங்களா? அதான் சொன்னார் ஜீசஸ் கூட இந்த உலகத்தின் முடிவு பத்தி சொல்லும் போது ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சர்வ ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்படும் சாட்சியாக. அப்பொழுது முடிவு வரும். எல்லா கிறிஸ்தவர்களாக மாறின பின்பு இல்லை, சாட்சியாக இருக்கும் அந்த பிரசங்கம். ராஜ்யத்தில் அவங்க தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. அதை தான் சொல்வார் ராஜ்யத்தின் சுவிசேஷம். அதான் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ஜபத்தில். அடுத்த பாயிண்ட் கண்டிப்பாக தேவனுடைய ராஜ்யம் பத்தினதாக இருக்கணும். உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுறது போல பூமியிலையும் செய்யும். அப்போ தேவனுடைய மகிமையான திட்டத்தில் மனுஷனுக்காக தேவன் என்ன வச்சிருக்காருன்னா அந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு நம்ம என்னதான் ஜபம் செஞ்சிட்டாலும் இந்த காலத்தில் ஜனங்களுக்கு விமோசனம் வருமா? இது அந்த காலம் இல்லை. இது அன்னைக்கு அந்த காலம் வரும்போது ஜபம் செய்யவே வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்கெல்லாம் சரியாயிடும், எல்லாம் கம்ப்ளீட்டாக சரி. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய முக்கியமான நம்மளுடைய ஜபம் எப்படி இருக்கணும்னா உங்களுடைய ராஜ்யம் வருக. சரி அப்படி இருந்தா உங்களுடைய ராஜ்யம் வருகானா இப்போ யாருடைய ராஜ்யம் போயிட்டு இருக்குதப்போ? பூமியில் மட்டும்தான் பிசாசுடைய அனுமதி இருக்குது, மற்ற இடத்துலலாம் யாருடைய ராஜ்யம் போயிட்டு இருக்குது? தேவனுடைய ராஜ்யம் தானே போயிட்டு இருக்குது, எங்கேயுமே அவருடைய ராஜ்யம் தான் போயிட்டு இருக்குது. அப்போ உங்களுடைய ராஜ்யம் வருங்கன்னு சொல்கிறோமே, அப்போது தேவனுடைய இப்போ பிசாசு அனுமதி கொடுத்துருந்தாலும் கூட பிசாசு அனுமதியே கொடுத்துருந்தாலும் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் பூமி எழுதி கொடுத்துட்டாரா இல்லைங்களா? அப்போ பிசாசுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் கொடுத்துருக்குறாரு. அப்போ பிசாசுக்கு அனுமதி கொடுத்துருந்தாலும் கூட இந்த பூமியின் மேல் அரசாட்சி செய்தது யார் தான்? தேவன் தான். சுத்தமாக எழுதி கொடுக்கல, பட்டா போட்டு கொடுக்கல, இது ஒரு குத்தகைக்கு மாதிரி விட்டுருக்காரு அவ்வளோதான். அப்படி இருந்தாலும் கூட அந்த பவர் யாருக்கு தான் இருக்குது? பூமி மேலே கூட தேவனுக்கு தான் இருக்குது. ஆனால் இங்கே உங்களுடைய ராஜ்யம் வருகன்னு நம்ம ஜபிக்கணுமே, அது என்ன? அப்போ ராஜ்யம் பரலோக ராஜ்யம் சொல்லும்போது 3 அர்த்தங்கள் பைபிளில் இருக்குது நம்ம பார்த்தோம். முதலாவது அர்த்தம் பரலோக ராஜ்யத்தினுடைய முதலாவது அர்த்தம் என்னன்னா பரலோகமே குறியுது, ஏன்னா தேவனுடைய அரசாங்கம் பரலோகத்தில் இருக்குது. அப்புறம் ரெண்டாவது அர்த்தம் என்னன்னா பூமி, ஏன்னா பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்வது போல பூமியில், ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் பூமியில் வரும்போது இது கூட இந்த ராஜ்யம் தான் பரலோக ராஜ்யம் தான். நிறைய பேர் தப்பு நினைச்சுக்கிறாங்க பூமி கூட பரலோக ராஜ்யம் தான். பூமியில் கூட நிறைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இருக்குது, ஆனால் பரலோகராஜன் சொல்கிறதுனால பரலோகமே தான், வேறு எந்த இடமே சொல்ல முடியாதுன்னு நினச்சிட்டுருக்காங்க. ஆனால் பூமி கூட பரலோகராஜ்யமாக சொல்லலாம். மூணாவது பாயிண்ட் தான் இங்கே பேசியிருக்கிறாரு. அந்த பரலோகராஜ்யம் தான் எது சொன்னார்ல, 13 அதிகாரம் மத்தியிலும் 7 பூமிகள் பேசினார். பரலோகராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்குது. பரலோகராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்குது. பரலோகராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்குது. பரலோகராஜ்யம் முத்துக்களுக்கு ஒப்பாயிருக்குது. பரலோகராஜ்யம் மீன் வலைக்கு ஒப்பாயிருக்குது. இப்படிலாம் பேசிக்கிறாரு. அப்போ இந்த பரலோகராஜ்யம் எதை குறிக்குது? இது மூன்றாவது அர்த்தம், முக்கியமான அர்த்தம் அது இதுதான். எதுனா அதுதான் கர்த்தர் இயேசு மாம்சத்தில் உலகத்தில் மனுஷனாக வந்தபோது அந்த ராஜ்யம் ஒரு கரு வடிவிலே உருவாச்சு. ஏன்னா ராஜ்யத்தினுடைய அதிபதி யார்? அந்த ராஜ்யம் தேவன் யார் கொடுக்க போறாங்க? நம்முடைய கர்த்தர் 1000 வருட அரசாட்சி கர்த்தர் இயேசுக்கு கொடுக்க போறாங்க. அப்போ அந்த ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிறது எப்படி இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? கர்த்தர் இயேசுங்க வந்ததுலேருந்து அப்போவே கரு வடிவில் அது ஸ்டார்ட் ஆச்சு. அதிகாரத்துக்கு எப்போ வரும்? ஃபுல் பவர் கையில் வரும்போது. ஆனால் மனுஷனாக வந்தபோது அது ஆரம்பமாச்சு. இயேசு மட்டும் தலைவராக இருக்கிறாரா? இயேசு தலைவர் தான். ஆனால் இயேசு கூட யார் கூட இருக்கிறாங்க? இயேசு கூட ராஜ்யத்தில் யார் இருக்க போகிறாங்க? சபை இல்லைங்களா? அந்த 144,000 பேர் அடங்கிய சபை. 2 பேர் இனியும் போது தான் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியின் மேல் வெட்ட வெளிச்சமாக வரும் இல்லைங்களா? அதனால சொல்றாரு, அப்போ வந்து அப்படி வந்தா தான் இந்த உலகத்துக்கு என்ன வரும்? விமோச்சனம் வரும். கிறிஸ்துவும் சபையும் இணையும் போது இந்த உலகத்துக்கு விமோச்சனம் வரும். எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எந்த வகையிலையும் அது சரியாயிடும் இந்த உலகம் எல்லா வகையிலும். அப்போ உம்முடைய ராஜ்யம் வருக அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்துவும் அவருடைய சபையும் இணைய வேண்டும். அப்ப அந்த இணைவதற்காக நம்ம என்ன பண்ணணும்? யாருக்காக ஜப செய்யணும்? இந்த சபையின் மக்களுக்காக ஜப செய்யணும். உலகம் முழுவதும் இருக்கிற இங்க ஒருத்தர் அங்க ஒருத்தர் அங்க ஒருத்தர் அங்க ஒருத்தர் தேவனுடைய சித்தம் இந்த உலகத்தில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. யாருக்கு தெரியாது, ரகசியமான முறையில் இந்த தேர்ந்தெடுத்தல் நடைபெற்று கொண்டு வருகிறது. ஆர்ப்பாட்டமான முறையில் இல்லை, ஆரவாரத்தில் நடக்கிறது இல்லை, இது சைலண்டா போயிருக்கு. அப்ப சபையின் மக்களுடைய தேர்ந்தெடுத்தல் ரொம்ப முக்கியமானது. ஆவிக்குரிய அரசாட்சியில் அவங்க வரணும். கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய அரசாட்சியில் கிறிஸ்துவும் சபையும் வரணும். கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக வருவார். கர்த்தாதி கர்த்த ராஜாதி ராஜானா? அந்த 144,000 ராஜாக்களுக்கு மேல் ராஜா, 144,000 கர்த்தாக்களுக்கு மேல் கர்த்தா. அதான் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா ஜீசஸ் இருக்க போறார். அதே போல சபை இருக்கும். அப்ப சபை இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குது? சபை நிறைவடைய வேண்டும், முழுமையடைய வேண்டும். அதுக்காக நம்முடைய ஜபத்துல அனுதினமும் நினைக்க வேண்டும். அந்த உலகம் முழுவதும் அவங்களுடைய வேலை நடைபெற்று கொண்டிருக்குது. அது நடைபெற்று முடிஞ்சாதான் என்னதும் உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யறது போல பூலோகத்திலும் செய்யப்படும். அப்ப நம்முடைய ஜபத்துல கண்டிப்பாக உம்முடைய ராஜ்யம் வருக என்று சொல்லும் போது சபையின் மக்களுக்காக நம்முடைய ஜபம் இருக்க வேண்டும். எடுத்தோடனே நம்மளுக்காக இல்லை, முதல்ல யாருக்காக? சபையின் அந்த ராஜ்யத்தின் மக்களுக்காக. ஏதோ சொன்னாங்க இல்லைங்களா, அந்த நல்ல விதை விதைச்சாரு அந்த மனுஷன் மனுஷகுமாரன். நல்ல விதை யாராமா? அந்த ஊமையில படிக்கிறீங்க, படிச்சீங்களா? ராஜ்யத்தின் புத்திரர் இல்லைங்களா? அப்ப அந்த ராஜ்யத்தின் புத்திரருக்காக நம்ம ஜபம் செய்ய வேண்டும். அதான் உம்முடைய ராஜ்யம் வருக. 4வது பாயிண்ட்க்கு போலாம். மத்தேயு 6:11 இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லும் போது ஆகாரம் என்று சொன்னா நம்ம நினைச்சுக்கிறோம் என்னங்க? பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, அப்புறம் டின்னர், இடையில ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட, டீ காஃபி அதெல்லாம். அப்போ அநேகர் வந்து அந்த அது கூட ஜபம் செய்யறாங்க. ஆனா இங்க நம்ம பார்க்கும்போது நம்முடைய கர்த்தர் இயேசுனுடைய வார்த்தைகளை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். அப்ப சாப்பாட்டுக்காகவும் துணிக்காகவும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்காகவும் பிதாவினிடத்தில் நம்ம ஜபம் செய்யணுமா? சாப்பாட்டுக்காக ஜபம் செய்யணுமா? ஜபம் செஞ்சாதான் சாப்பாடு கிடைக்குமா? இல்லைன்னா கிடைக்காதா? இன்னைக்கு ஜபமே செய்யாமல் எல்லாத்துக்கும் என்ன கிடைக்குது பாருங்க, பிளாட்ஃபார்ம்ல பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துட்டு இருக்கிறார். ஆனா அவருக்கு யாரோ ஒருத்தர் சாப்பாடு கொடுக்குறார். ஏதோ ஒரு வகையில் ஒரு சுவர் கிடைக்குது. நம்ம எல்லாம் கொஞ்சம் நீட்டாக சாப்பிட்றோம், அவர் கொஞ்சம் அழுக்கு துணி போட்டுட்டு கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் சாப்பிட்றாரு அவ்வளோ. ஆனால் அவருடைய வயிறு கூட ரொம்ப ஜப செய்யலாம் கூட விருதுங்கள் எடுத்துருங்க எல்லாம் என்ன யாரை பார்த்துட்டு இருக்குது? மேலே தான் பார்க்குது. எல்லாத்துக்கும் இந்த குருவிகள்லாம் தண்ணி குடிக்கும்போது எங்கே பார்த்துக்குது? அடிக்கடி மேலே பார்த்து நன்றி சொல்லுது பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் தேவன் கொடுத்துட்றாரு. அப்போ அந்த சாப்பாட்டுக்காக நீங்கள் ஜப செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா? அப்ப அந்த சாப் அதை பத்தி நம்ம படிக்கும் போது மத்திய 6 8 மேல் வசனம் வாசிச்சு 7-8 அது இதெல்லாம் போட்டு உழைப்பிட்டு இருக்க வேண்டாம். என்னென்னமோ சொன்னதையே சொல்லிட்டு அது இதையும் நீங்க கேட்டுட்டு இருக்க வேண்டாம். அஞ்ஞானிகளை போல அளப்ப வேண்டாம். மணிக்கணக்கா ஜபம் செய்யறதுனால தங்களுடைய ஜபம் கேட்கப்படும். சொன்னதையே சொல்லிட்டு இருந்தா தேவன் கேட்டுருவாரு அப்படி நினைக்கிறாங்க. அப்படி நீங்க பண்ண வேண்டாம். பரிசுத்தவன்களுக்கு என்ன தேவைன்றது யாருக்கு தெரியும்? இப்ப நம்ம குழந்தைகளுக்கு என்ன வேண்டது அவங்க கேட்காமயே நம்மளுக்கு அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்னு நமக்கு தெரியுது. அவங்களுக்கு துணி வாங்கி தரணும், அவங்களுக்கு புஸ்தகம் வாங்கி தரணும், அவங்களுக்கு வந்து சண்டையான வெளியில அவுட்டிங் போகணும், எல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது பரலோகத்தின் பிதா இந்த பரிசுத்தவான்களுக்கு என்ன வேணும்ன்றது அவர் ஏற்கனவே ஜீசஸ் சொல்லிட்டு இருக்கிறார். பாருங்க, உங்களுடைய பிதா நீங்கள் கேட்பதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியது ஞாபகம் படுத்தது அவசியம் இல்லை. மத்தேயு 6:31-32
அது
இதெல்லாம் இந்த உலகத்தின் பொருள்கள், இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்களே உங்களுக்கே தெரியும் போது எனக்கு தெரியாதா? அப்ப பரிசுத்தவான்களுக்கு கண்டிப்பாக என்ன தேவைன்றது என்ன வேணும்ன்றது அவர் கண்டிப்பா தெரியும். தெரிந்து மட்டும் இல்ல, கண்டிப்பா தருவார், கண்டிப்பாக தருவார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம சாப்பாட்டுக்காகவும் துணிக்காகவும் வீட்டுக்காகவும் நம்ம தேவையில்லை. ஏன்னா அதான் அப்போ சொன்னாங்க, பவுல் சொல்லும் போது சொன்னாரு, அங்க தேவன் என்ன பேசிக்கிறான்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது யாருக்கு சொல்லப்பட்டது? பரிசுத்தவான்களுக்காக. அந்த வசனங்கள் எல்லாம் பரிசுத்தவான், அவங்களுக்கு வந்து எந்த குறைவுமே இருக்காது. அப்போ அந்த அனுதினமும் சாப்பாடு அது எதை குறிக்குது? நீங்க இப்போ சொல்லிடுவீங்க. அப்போ அந்த இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாருமென்று சொன்னா அந்த ஆகாரம் எதை குறிக்குது? ஆமாம். அப்போ பாருங்க, ஆகாரம்னா சாப்பாடு. இப்போ டெய்லி நம்ம ஜீவனோடு இருக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? சாப்பாடு. காலையில் சாப்பிட்ணும், மத்தியானம் சாப்பிட்ணும், சாயங்காலம் சாப்பிட்ணும். அப்போ 3 நம்ம சாப்பிட்ணும். சாப்பிட்டா தான் இந்த சரீரத்தில் நம்ம உயிரோட வாழ முடியும். அதுக்கு நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் வேற. இல்லை வாரத்தில் ஒரு டைம் மட்டும் என்ன சாப்பிட்டா போதுன்னு யாராவது இருக்கீங்களா? இப்போ சில டைமில் நம்ம வந்து ஒரு வேளை சாப்பிடலன்னு வச்சுங்க, எப்படி இருக்குது? மத்தியானம் ஒரு 4 ஆகுதுன்னு, 4-5 ஆகுது சாப்பிடல, டைம் ஆகிட்டு போது என்ன அது கை கலலை, அப்படியே நல்லது கண்ணெல்லாம் கூட தெரியறதில்லை. அப்போ நம்ம எங்கடாஸ் கிடைக்குங்கிறத பார்த்துட்டு போகிறோம். நல்லால சாப்பாடு கூட சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிடுவோம். அந்த பசியில் வந்து நம்மளுக்கு தெரியாது. அது சாப்பிட்டா தான் நம்மளுடைய சக்தி வாழ முடியும். அது மட்டும் இல்லை, ராத்திரி படுக்கும் போதே காலையிலுக்கு என்ன செய்யலாங்கிறது திட்டம் போடுறோம், நல்லா அரைச்சி வச்சிடறாங்க. காலையில் என்ன சொன்னால் நம்ம இட்லியா தோசையா எல்லாம் டிசைட் பண்ணிடுறோம் நைட்டை. ஆனால் ஆவிக்குரிய வைக்கிற சாப்பாடு அதை பற்றி கவலை, அது வாரத்துக்கு ஒன்றும் போதுங்க, ஒரு சாப்பாடு போதும், எப்படி இருக்க முடியும்? அதான் அப்போ சார் பவுன் சொன்னாரு, சில பேர் செத்தே போயிட்டாங்கன்றார். ஏன் அப்படி சொன்னாருன்னா, சாவிக்குரிய சாப்பாடு சாப்பிட்றதில்ல, சரியா சாப்பிட்றதில்ல. வாரத்துக்கு ஒரு சாப்பாடு, ஞாயிற்றுக்கெல்லாம் மட்டும், மற்ற டைம்ல சாப்பிட்றதே இல்லை, எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அது போக போக, அது பால் போன்ற சாப்பாடு வேற, சாப்பிட்ற சாப்பாடு நல்ல சாப்பாடு இல்லை, வேற குழந்தைக்கு சாப்பாடு, அதை குடிச்சுட்டு எங்க பத்த போகுது? அப்போ பரிசுத்தவன்கள் குழந்தை சாப்பாடு சாப்பிட்டாகுமா? அது பத்தவே பத்தாது. அதான் அப்போ சொன்னா, நான் குழந்தையா இருந்த போது குழந்தைய போல பேசினேன், குழந்தைய போல நடந்துட்டேன், குழந்தைய போல சாப்பிட்டேன். ஆனா இப்ப நான் புருஷனான போதோ நான் என்ன பண்ணிருக்கிறேன்? குழந்தைகளை காணவைகளை விட்டு விட்டேன். இப்ப நான் பலமான ஆகார சாப்பிட்றேன். எப்படி கம்பாரிசன் பாத்தீங்களா? ஆர்டினரி நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் ஆவிக்குரிய சாப்பாடு கம்பாரிசன் கொடுக்குறாங்க. அப்ப அந்த ஆவிக்குரிய ஆகாரம் வேணும். பரிசுத்தவன்கள் அனுதினமும் இந்த நெருக்கமான வழியில தேவனுடைய சித்தம் செய்யறதுக்கு நடக்கும் போது அதில் ரொம்ப பலமாக நிற்கணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? அனுதினமும் சாப்பாடு வேணும். எந்த மாதிரியான சாப்பாடு? பலமான ஆகாரம் வேணும், ஏற்றக்கால சத்தியம் வேணும், அந்த சப்ஜெக்ட்ஸ் வேணும், அந்த அந்த மறைந்திருக்கிற அந்த உண்மைகள் வேணும். நம்மளுக்கு தேவனுடைய தெய்வீகம் தெரிஞ்சால் நம்ம ஸ்ட்ராங்காக நடக்கலாம், இல்லைன்னா நடக்கவே முடியாது, கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதான் எரேமியா தீர்க்க தரிசி அவர் சொல்லும்போது, எரேமியா 15:16
உங்களுடைய
வார்த்தைகள் கிடைத்தவுடனே நான் சாப்பிட்டேன். எப்படி அப்ப சாப்பிடணும் இது புஸ்தகத்தை சாப்பிட்றதா, அதுக்குள் மறைந்திருக்கிற சத்தியங்கள், தேவனுடைய சத்தியங்கள் கண்டிப்பாக வேணும். அப்ப சபையானது அனுதினமும் வளர்ச்சிக்காக தேவனுடைய வார்த்தைகளையும் அவருடைய வழிநடத்தலும் கண்டிப்பாக வேணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைவதற்கு சகோதர சகோதரர். அப்போ இந்த மாதிரி மீட்டிங்ஸ், இந்த அடிக்கடி மீட்டிங்ஸ், அடிக்கடி சப்ஜெக்ட்ஸ், அதுக்குண்டான தேவனுடைய எல்லா உதவிகள் எல்லாம் செஞ்சிருக்காரு இந்த உலகத்துல இந்த காலத்துல. அதுகளெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது தேவையான ஆதாரம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப இந்த உண்மையான சத்தியத்தை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா நான் சொல்லுவேன் கண்டிப்பாக தேவனுடைய பரிசுத்த ஆவி இல்லைன்னா இந்த சத்தியங்களே புரியவே புரியாது. நிறைய பேர் சொல்லிட்டாங்க இந்த கிளாஸ் போகாதீங்க பரிசுத்தாவே இல்லைன்ட்டாங்க அப்படின்ட்டாங்க. எங்க நம்ம அப்படி சொல்லியிருக்கிறோம்? இன்னும் சில பேர் சொன்னாங்க ஒன்லி ஜீசஸ் குரூப் அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு. இந்த கிளாஸ்க்கே வரதே இல்லை, வராதவங்க அவங்க. இங்கே நம்ம என்ன பேசுறோம்னு கூட தெரியாது, அவங்க சொல்றது வார்த்தைகள் வந்து கேட்டு அதுக்கப்புறம் சொன்னா கூட பரவாயில்ல. பரிசுத்தா இல்லைன்னு எங்க நம்ம சொல்றோம்? கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தைகள் புரிந்து கொள்ளணும்னா தேவனுடைய பரிசுத்தாவி இல்லாமல். அதான் ஜீசஸ் அந்த சீசர்களுக்கு ஆரம்பத்தில் என்ன கொடுத்தாரு, ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்தாரு, அவர்கள் மேல் ஊதி ஒரு அடையாளம் மாதிரி காமிக்கிறாரு. அவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது சீசரி அந்த நேரில், அப்படி ஊதும் போது அவங்க ஏதோ ஆவி வர மாதிரி தெரிஞ்சிட்டாங்க. ஆக்சுவலாக அது என்னன்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ், ஆனால் முழுமையான அளவில் எப்போ கிடைச்சது? பெந்தேகோஸ்து. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன வந்துச்சுங்க, எல்லா அறிவு வந்தது, கர்த்தராக இயேசுனுடைய எல்லா உபதேசங்கள் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் நடந்து காமிச்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியவே இல்லை. கொஞ்ச நாள் அது அவர் மதித்து உயிர் தந்த பின்பு கூட, ஓ நம்ம தலைவரே போயிட்டாரு, இனி நம்ம சும்மா தந்து ஆகாது அப்படின்னு மீன் பிடிக்கிறதுக்கே ரிட்டர்ன் போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா பெந்தேகோஸ்தனால அந்த பரிசுத்தாவிக்கு எடுத்த பின்பு ஜீசஸ் போல அவங்க வாழ்ந்துட்டாங்க. அப்ப கண்டிப்பாக ஒவ்வொரு பரிசுத்தவர்களுக்கும் என்ன வேணும், தேவனுடைய பரிசுத்த ஆவி இல்லைனா அது தேவனுடைய சத்தியமே கற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அனுதினமும் இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது ஒரு பாயிண்ட். அவருடைய சத்தியங்கள் கிடைக்குது, அந்த சத்தியங்கள் எப்படி கிடைக்கும்னா தேவனுடைய பரிசுத்த ஆவியின் மூலம். அதை நான் பார்த்த சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார், வரப்போற காரியங்களையும் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். அந்த பரிசுத்த ஆவி, அந்த சத்தியத்தின் ஆவி நம்மளுக்கு வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், தேவன் இடத்துல ஜெபிக்கணும். லூக்கா 11:11-13. மனுஷங்களுக்கு எப்படி சொல்ற, எப்படி கம்பாரிசன் இருக்கிறார். அப்ப உங்களில் தகப்பன இருக்கிற ஒருவன் மகன் என்ன கேட்கிறாரு, அப்பத்தை கேட்டால் கல்லு போற வெளியில் சாப்பிடு போ அப்படின்னு எந்த அப்பாவது சொல்லுவார? நம்மளுடைய யோசனை கூட வராது. மீனை கேட்டா அப்போ எனக்கு வந்து ஃபிஷ் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டால் ஃபார்மை பிடிச்சிட்டு வந்து வறுத்து சாப்பிடு சொல்லுவாங்களே. அதே போல் இன்னொரு என்ன, முட்டை ஆம்லெட் கொடுங்க, பண்ணி கொடுங்க ஆம்லெட் வேணும் டேடி அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவருக்கு என்ன, தேலை பிடிச்சிட்டு வந்து இந்தாப்போ இதான் ஆம்லெட்டு அப்படின்னு வாயில் போடுவாரா? தேவன் ஜீசஸ் பாருங்க எவ்வளோ கம்பேர், அருமையான பிரசங்கம் பாரு. பொல்லாதவர்களாக நீங்கள் பயங்கரமான ஆளுங்க. நீங்களே உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லது நினைச்சிருக்கிறீங்க. அப்படி இருக்கும் போது பரமபிதாவாகிய படிங்க, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்களுக்கு கண்டிப்பாக அவர் என்ன கொடுத்துருவார், தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்துருவார். ஆவியானவரே ஆவியானவரே சத்தம் போடணுமா, அவருக்கு நம்ம ஜபம் செய்யணுமா, அந்த மாதிரி சொல்லிக்கிதா வசனம். அதுதான் நம்ம ஸ்ட்ராங் பாயிண்ட் நான் அன்னைக்கு நான் கொடுத்த உங்களுக்கு பரிசுத்த ஆவி பத்தி. நிறைய பேர் ஆவியானவரே இல்லைன்ட்டாங்களே ஐயோ அப்படின்னு பயந்துட்டாங்க. பைபிள் வசனங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு தேவன் என்ன கொடுக்குறாராம்மா, தம்முடைய பரிசுத்த, அவருக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்தாவி நம்மளுக்கு கொடுக்குறார். இதை பற்றி இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் நான் சொல்ல போகிறேன். இது மட்டும் இல்லை, பரிசுத்தாவை பற்றி நம்ம இன்னும் வரும் காலங்களில் நிறைய நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியது, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இது போது இப்போதைக்கு. அப்போது தேவன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிற பரிசுத்த ஆவி, ஆமாம். அப்போ அனுதினமும் நம் தேவனிடத்தில் என்ன ஜபிக்கணும்ப்பா, இன்றைக்கு வேண்டிய ஆகாரம்ன்றது என்ன முக்கியமாக, தேவனுடைய பரிசுத்தாவி. எப்படி ஒரு லைட்டு, ஒரு வெளிச்சம், ஒரு விளக்கு வச்சா என்ன என்னாகிட்டே இருக்கும், தீர்ந்துட்டே இருக்கும், ஊத்திட்டே இருப்பாங்க. அதுபோல் அனுதினமும் நம்ம செலவு செய்யணும் தேவனுடைய பரிசுத்தாவி. அந்த ஒரு வெளிச்சம் போல் அநேகருக்கு அந்த சத்தியங்களை நம்ம சொல்லணும், அந்த வெளிச்சம் காமிச்சிட்டு இருக்கணும். அப்போ அந்த எண்ணெய் தீர்ந்துட்டே இருக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டே இருக்கணும், ஆமாம். எப்படி இந்த கிணத்துல தண்ணி இறக்க இறக்கத்தான் என்ன வரும், தண்ணி சொல்கிறாங்களா, அது மாதிரி தான் இந்த பரிசுத்தாவி கூட. அனுதினமும் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது செலவு செய்யணும் வாங்கணும், செலவு செய்யணும் வாங்கணும். அது அப்படியே வச்சுருந்தேன்னா அது ஒரு இடத்துல இருந்தா கெட்டு போயிரு, கெட்டு போயிரு. தண்ணி ஒரு இடத்துல நிச்சுன்னு வைங்க எப்படி இருக்கும், நாத்தம் மாதிரி சொல்லியா? அது மாதிரி தான். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இதில் அந்த ஆகாரம் என்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிட்டீங்க. ஆனால் இன்னொரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எனக்கு தாரும் அப்படி கேட்க வேண்டாம். எப்படி கேட்கணும்? எங்களுக்கு. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ அந்த எங்களுக்குன்றவர் யாரு? அப்போ உலகம் முழுவதும் இருக்கிற அந்த கிறிஸ்து சபை சரீர அங்கங்கள் எங்களுக்கு. எனக்கு சுய ஜபம் செய்யக்கூடாது, பரிசுத்தவர்கள் எப்படி ஜபிக்க கூடாது, எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி கேட்குறேன். எங்களுக்கு வேண்டும். அப்போ உலகம் முழுவதும் இருக்கிற பரிசுத்தவங்களுக்கு இந்த உங்களுடைய வழிநடத்தலையும் உங்களுடைய அந்த பரிசுத்தாவையும் நீங்கள் கொடுங்க. அப்போ தான் என்னாகும், இந்த உலகத்துக்கு அந்த சத்தியம் வரும், அந்த சபை நிறைவடையும், அதன் மூலம் உலகத்துக்கு ஆசீர்வாதங்கள் ஸ்டார்ட் ஆகும். அதான் வந்து ஃபோர்த் பாயிண்ட்டு. இப்போ அஞ்சாவது பாயிண்ட்டுக்கு வரலாம். மத்தேயு 6:12. அப்ப கடன்கள், கடன்கள்னா என்ன அர்த்தம்? கடன்கள் எதை குறிக்குது? நாங்கள் எங்கள் கடன்காரங்களுக்கு நான் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு என்ன அர்த்தம்? கடன் நம்ம பணக்காசு வரவு செலவு பத்தி பேசிக்கிறாரா? நம்ம ஆளுக்கு நம்ம விட்டுருவோம் அப்படித்தான். யாருக்காவது ஒரு 10,000 கொடுத்துரு சார் வேண்டாம் பத்திர வச்சுக்கோங்க விட்டுருவோம், அந்த மாதிரி ஆளுங்களா நம்ம? கரெக்ட் இல்லைங்க. ரொம்ப சிம்பிள். அதை அப்படி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ அது என்னன்னா, பாவங்கள் நமக்கு விரோதமாக செய்கிற பாவங்கள், மற்றவர்கள் நம்மளுக்கு விரோதமாக செய்கிறது, நம்மளுக்கு எதிராக செய்கிற மீறுதல்கள் அல்லது பாவங்கள். அதான் மொழிபெயர்ப்பில் என்ஐவிலலாம் ட்ரெஸ் ப்ராசஸ் வந்துக்குது. ட்ரெஸ் ப்ராசஸ்னா மீறுதல்கள். நாங்கள் எங்களை எங்களுக்கு விரோதமாக மீறுதல்கள் செய்கிறவர்களை மன்னிக்கிறது போல எங்கள் மீறுதல்களை எங்களுக்கு மன்னியும், அல்லது குற்றங்களை மன்னியும், அல்லது பாவங்களை மன்னியும். அப்போ இது எதை குறித்த ஒரு வசனமாக இருக்குதுன்னா, அனுதினமும் நம்ம எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பாவங்களை செஞ்சிட்டு இருக்கிறோம். இயேசு மேல் விசுவாசம் வைக்கிற வரைக்கும் என்னென்னமா பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இயேசு மேல் விசுவாசம் வைக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாங்களோ நம்ம மேலே ஒரு நீதியின் சால்வையை போத்துறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அது வரைக்கும் செஞ்ச எந்த பாவங்களையும் அவர் மன்னிக்கிறார், ரைட்டாக பார்க்குது. அதுலேயும் குறிப்பாக உடன்படிக்கை செய்யும்போது தான், அந்த முக்கியமான பாயிண்டில் தான். நிறைய பேர் இயேசு ஏற்றுக்கொள்வாங்க, ஆனாலும் பயங்கரமான பாவங்களை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு பரிசுத்தமான ஒரு மனுஷன் எப்போ மாறான், ஒரு கிறிஸ்தவன்னா அந்த பலியினாலே உடன்படிக்கை செய்யும்போது. அப்போ அந்த உடன்படிக்கை செய்கிற பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. அதற்கு முன்பாக அவன் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் தேவன் என்ன பண்ணுறதில்லை, அது கணக்கிலே வைக்கிறதில்லை. இது எக்ஸாம்பிள் யாருக்கு சொல்லலாம்? அப்போஸ்தலர் பவுலுக்கு சொல்லலாம். அப்போஸ்தலர் பவுல் வந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஸ்தேவானை கொலை செய்கிறதுக்கு சம்மந்தம் பண்ணியிருந்தார். அப்போது அது என்ன அர்த்தம்? கொலை செஞ்சதுக்கு சமம் இல்லையா? அது மட்டும் இல்லை, எத்தனையோ கிறிஸ்தவர்களை துன்புறுத்திக்கிறாரு, கொலையும் செஞ்சுக்கிறாரு. அது அவன் அப்படியே சொல்கிறார், அவர் நான் கிறிஸ்தவனுடைய கிருபிகளுக்கே பாத்திரனே இல்லை, இருக்கிற பாவியில் நான் தான் பிரதானமான பாவி. அப்போ சிலர் போல் சொல்லணும். அப்போ ஆனாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, அல்லது உடன்படிக்கை அந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது, அட் த பாயிண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், தத்தம் தம்மைத்தாமே தத்தம் செய்யும் போது, கர்த்தர் என்ன பண்ணிட்டாங்க, அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அவர் தான் அதிகமாக பயன்படுத்திட்டார். அதை அப்போ சிலர் போல் அந்த இடத்துல சொன்னார், ஒரு இடத்துல எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, யாருடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவர்கள். இப்போ நம்ம கூட வந்து இயேசு மேல் விசுவாசம் வச்சு இப்போ நீதிமான்களாக வந்துட்டோம். ஆனாலும் கூட இப்போ நம்மளுக்குள்ள என்ன இருக்குது? பாவம் நிழல் போல் தொடருது. டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம்? பாவங்கள் செஞ்சுட்டே தான் இருக்கிறோம். எல்லாருமே நம்மளை மனசாட்சிக்கு தெரியும். அதான் யோவான் சொன்னாங்க, நம்மளுக்குள் பாவம் இல்லைன்னு யாராவது சொன்னான்னா அவன் எப்படிப்பட்டவன்? அவன் பொய்யனா இருக்கிறான், தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். நான் பரிசுத்தவான்னு யாராவது சொல்லிட்டானா அவன் நான் வந்து பொய் பேசிட்டு இருக்கான், அவனை நீங்கள் உஷாராயிடுங்க அப்படிங்கிறாரு. அப்போது நம்மளுக்குள் அனுதினமும் பாவங்கள் வருது. ஏன்னா இந்த பாவங்கள் நம்மளுக்குள் எப்படி உள்ளே வருது அப்படின்னா, இந்த ஐம்புலன்கள் மனுஷங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஐம்பு, அந்த சைக்காலஜி அந்த இதில் அப்படி தான் சொல்கிறாங்க, சயின்ஸில் அனாட்டாமியில். அந்த ஐம்புலன்கள் நம்மளை அறியாமலேயே நம்மளுக்குள்ளே அழுக்கு சேர்த்து, எப்படி ஒரு வெள்ளை துணி காலையில் ஷர்ட் போட்டு போகிறோம், எந்த வேறு ஆஃபீஸில் தான் போய் எழுதிட்டு போகிறோம், நேராக வீட்டுக்கு வந்துடுறோம், ஆனால் அந்த சட்டை எப்படி இருக்கும்? அது அவ்வளோ. அது மாதிரி ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, நம்மளுக்குள் பாவங்கள் அப்படியே ரெஜிஸ்டர், கண்ணு வழியா, மூக்கு வழியா, காது வழியா, அந்த அந்த சரீரம் வழியா, அந்த ஐம்புலன்கள் வழியா அப்படியே உள்ள வந்தோம். அப்போ அந்த சட்டை என்ன ஆகுது, இப்போ டெய்லி நான் என்ன பண்ணுவோம், அந்த சட்டையை நம்ம என்ன பண்ணுறோங்க, துவைக்கிறோம். துவைக்கணும் இல்லைங்களா, சோப் போட்டு கசக்கணும்ல. இந்த இப்போ நான் இன்னைக்கு இந்த சட்டை போட்டு வந்திருக்கிறேன், அடுத்த வாரம் இதே போட்டு வந்தேன்னு எப்படி இருக்கு உங்களுக்கு? நான் துவைக்கிறதேன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் கொஞ்சம் வரதுக்கு போகும் அளவு பிரதர்னு வருவீங்க, அவர் அப்படியே கையெடுத்துரு. இது ஏன்னா ஒரு மாதமாக போட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? ஐயோ பயங்கரம். அது பக்கத்தில் நிறைய பேர் அப்படி போயிட்டுருக்காங்க ரோட்டில், அவங்க பக்கத்தில் நம்ம போகிறதே இல்லை, அந்த ஸ்மெல்லை நம்மளுக்கு ஆகிறது. அது மாதிரி தான் அந்த பாவங்கள் நம்மளுக்குள் தொடர்ந்து வருது. பைபிளில் ரெண்டு விதமான பாவங்கள் பற்றி பேசிக்கிறாரு, மரணத்துக்கு ஏதுவான பாவம், அதுக்கு மன்னிப்பு வந்து கேள்வி கூறியதா. ஆனால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் அது என்னென்னா, நம்மளை அறியாமல் நம்ம விரும்பாமல் செய்கிறது. ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி, எப்படி வழியில் ரோட்டில் போகிற நம்ம ஆக்சிடெண்ட் ஆகி செத்துலன்னு போகிறானுங்களா, அப்படிலாம் போகவே மாட்டாங்க. அது தெரியாமல் நடக்குது, அவங்களே எதிர்பார்க்கவே முடியாது. அது மாதிரி நடக்கிற பாவங்கள். அப்போது அனுதினமும் நம்முடைய பாவங்களுக்கு தேவனிடத்தில் என்ன பண்ணலாம், இந்த ஜப வழியாக மன்னிப்பு, பாவ மன்னிப்பு தேவன் வச்சிருக்காரு. அதான் பரம ஈவை ருசி பார்த்தும் சொன்னார். தேவனுடைய பரம ஈவு இயேசு மேல் வைக்கும்போது அந்த நீதியின் சால்வை நம்மளுக்கு போத்திக்கிறார். அப்போ அனுதினமும் அது கரை பணிஞ்சிட்டே இருக்கும், அது வந்து நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணோம், வாஷ் பண்ணிகிட்டே இருக்கும். என்ன சோப் போட்டு வாஷ் பண்ணுறது, ரெண்டு சோப்பா. ஒன்னு யோகன் 1:9
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை தமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார்.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா, அந்த எல்லான்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தான் செய்கிற ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் அந்த மனசாட்சிக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக தேவனுடைய சமூகத்தில் நம்ம மன்னி போட்டு என்ன பண்ணலாம், பாவ மன்னிப்பு கேட்கலாம். பாவ அறிக்கை நம்ம செய்யும் போது நம்ம அப்பா என்ன பண்ணுறாங்களாம்மா, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வசனம் வந்து என்னுடைய கூட ஒருத்தர், ஒரு கம்யூனிஸ்ட்காரர் என்னுடைய ஃப்ரெண்டு இருந்தாருங்க. கிறிஸ்தவருக்கு ரொம்ப வசதியாக போச்சையா அப்படின்னாரு. என்ன வசதியாக போச்சுன்னா, நீங்கள் தான் டெய்லி என்ன வேணாலும் பண்ணிக்குவீங்க, சாயங்காலம்னா மண்டி போட்டுருவீங்க, பாவ அறிக்கை பண்ணிடுவீங்க, அடுத்த நாள் காலையில் வந்து ஆரம்பிச்சுக்கிறீங்க, அப்புறம் சாயங்காலம் போய் மண்டி போட்டுக்கிறீங்க. உங்களுக்கு பரவாயில்ல, நல்ல வசதி வாய்ப்பு, நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லையே அப்படிங்கிறார். அப்போது அந்த மாதிரி பாவ, அந்த மாதிரி அறிக்கையா, பாவ அறிக்கையா இங்கே பேசிக்கிறாரா, அந்த மாதிரி பாவ அறிக்கை இல்லை. அப்போ என்ன பண்ணும், பாவ அறிக்கையை செஞ்சு இது பாவம் தெரிஞ்சு தேவனிடத்தை அறிக்கை செஞ்சு மன்னிச்சு மன்னிப்பு வாங்கிட்டா அந்த மனசாட்சி சுத்தமாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பாவம் கண்டனிவு பண்ண முடியாது. அதுதான் ரொம்ப அதுக்காக போராடணும். இது ஒரு போராட்டமான வாழ்க்கை. நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த பாவங்களை எதிர்த்து போராட வேண்டும். அப்போ தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும் போது அவர் நம்மளுக்கு மன்னிக்கிறதுக்கு தயாராகிறார். அப்போ எத்தனை டைம் ஜப செய்யலாம், டெய்லி எத்தனை நேரம் வேணாலும் பண்ணலாம். ஏன்னா நம்மளை நம்ம அதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டுருக்கிறோம், பாவத்துக்குள்ளேயே தான் சுற்றிட்டுருக்கிறோம். அப்போ நம்ம அநேக முறை தேவனிடத்தில் மன்னிப்பு நம்ம கேட்கலாம். ஆனால் இந்த இந்த கர்த்தர் கொடுத்த அந்த மாடல் ஜபத்தில் ஒரு முக்கியமான ஒரு கொள்கை வேற சொல்லி வச்சிருக்கிறாரு. என்னென்னா, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. அப்போ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா அங்கே ஒரு நிபந்தனை போட்டார். என்ன நிபந்தனை? மத்தையோ 6:14-15
மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார்.
ஆமா, அங்க வந்த பாயிண்ட்ஸ் புரிஞ்சுங்களா? அப்போ மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிச்சா உங்களுடைய தப்பிதங்களை தேவன் மன்னிச்சிருவார். மனுஷங்களுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்கலைனா உங்களுடைய பாவங்களும் வேணாகாது, மன்னிப்பு பெறாது. எதாவது நீங்கள் முட்டி போட்டு முட்டி தேய்ச்சிட்டு இருந்தாலும் கூட அது ஜபம் கேட்கப்படாது. அப்போது நம்ம நம்ம சகோதரர்களுக்குள்ளாக அந்த மீறுதல்கள், ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் ஏதாவது பாவங்கள் விரோதங்கள் செஞ்சால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம், அந்த சுபாவம் நம்மளுக்குள்ள இருக்கணும். அப்போ அந்த சுபாவம் இல்லாமல் சகோதரரை வந்து ஜென்ம பகையை வச்சுக்கிறது, அவர் விரோதிக்கிறது, அவர் மூஞ்சில முழிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறது. ஆனால் இந்த பக்கம் வந்து நம்முடைய பாவங்களுக்காக தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக அது கர்த்தரா இயேசு எப்படிப்பட்ட ஒரு கொள்கை வச்சிருக்காரு பார்த்தீங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ சீக்கிரம் மற்றவருடைய மீறுதல்களை மன்னிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு மன்னிக்க போகிறோம். எவ்வளோ லேட் பண்ணுறோமோ அவ்வளோ லேட்டாகும் இல்லைங்களா. எந்த அளவுக்கு மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆகும், எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கம்மியாகும், எந்த அளவுக்கு அதிகமாகுது அந்த அதான் கம்பேரிசன் ப்ரொபோஷன். இன்னொருக்க வாசிச்சுட்டு அந்த அந்த வசனம் 6:14-15 உங்களுக்கு மன்னிப்பார்.
உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார்.
நம்முடைய ஜீசஸ் இது செஞ்சாங்களா? இது செஞ்சாரா? ஆமா. சகோதரர்கள் மட்டுமில்ல, தம்முடைய விரோதிகள் பகைவர்கள் கூட, தங்களை தன்னை கொலை செய்து வந்தவங்களுக்கு கூட என்ன பண்ணிட்டாரு? இவங்க செய்யறது என்னன்னு இவங்களுக்கு அப்படி பேசிட்டார். அப்போ நம்முடைய குரு அப்படி இருக்கும்போது நம்ம ஜென்ம பகையை வச்சுட்டு நம்ம போயிட்டு தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கலாமா? கண்டிப்பாக அது நம்ம செய்ய முடியாது. அப்போ மற்றவருடைய தப்பிதங்களை கண்டிப்பாக நம்ம மன்னிக்கிற அந்த சுபாவம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் தேவன் நம்மளுக்கு அவைகளை மன்னிப்பார். அப்போ மற்றவர்களுடைய மற்றவர்கள் மேலே நம்ம அதிகமான கோபம், அதிகமான வைராக்கியம். இன்னைக்கு நிறைய பேர்லாம் பார்க்கலாம், சில பேர்லாம் அப்பா சத்த போனால் கூட போக மாட்டாங்க சாவுக்கு, சில பேர் அண்ணன் சத்த கூட போக மாட்டாங்க. கவனிச்சிங்களா? உலகத்தில் அப்படிலாம் கூட எக்ஸாம்பிளுக்கு தாங்க இருக்கிறானுங்க இன்னைக்கு சில பேர். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அவரும் சத்து போயிடுவார், அந்த வைராக்கியம் அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே தேவனுடைய அந்த கொள்கை இங்கே நம்ம பார்த்தோன்னா மற்றவர்கள் மேலே அந்த இந்த வைராக்கியம் கோபம் நம்ம இல்லாமல் உடனடியாக மறந்துட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த தொந்தரவு இருக்காது, உடல்நலம் கூட நல்லாயிருக்கும். இல்லைன்னா டென்ஷனு, பிளட் ப்ரெஷரு, அது இதெல்லாம் வந்துட்டுருக்கும். ஏகப்பட்ட தலைவலி இல்லைங்களா? அது மருந்து, மாத்திரை, அட்மிஷன் எல்லாமே நடக்கும். அப்போது கண்டிப்பாக இந்த ஒரு இறக்க குணம், அந்த மன்னிக்கிற சுபாவம் நம்மளுக்குள்ள இருக்கணும். யாருடைய குணம்னா நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய குணம். நம்முடைய பாவங்களை தேவன் என்ன பண்ணிக்கிறாரு? ஒருவேளை நம்முடைய பாவங்களை கணக்கு எடுத்தாருன்னா யார் உங்களுடைய சமூகத்தில் நிற்க முடியும்னு கேட்குறாரு. நம்ம போய் நிற்க முடியும். அப்போ அவர் என்ன பண்ணிக்கிறார்? நம்முடைய பாவங்களை வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் விளக்கிட்டாராம். தன்னுடைய முதுகுக்கு பின்னாக வீசிட்டாராம் நம்முடைய பாவங்கள். எவ்வளோ அருமையாக பாடிட்டுருக்கிறார். அதனால தான் நீங்கள் நம்ம என்ன பண்ண முடியுது? பைபிள் எடுத்து பேச முடியுது, நீங்கள் உட்காந்து கேட்க முடியுது, பைபிள் படி ஏதாவது நடக்கலாங்கிற ஒரு முயற்சியாவது பண்ண முடியுது. இல்லைன்னு இதெல்லாம் தொடவே முடியாது. எப்போ சாம்பல் பண்ணிட்டு இருப்பார். அப்போது அவ்வளோ இறக்கவும் கிருபியும் உள்ள தேவனாக இருக்கிறதுனால நம்ம கூட அந்த குவாலிட்டி கண்டிப்பாக காமிக்கணும். இப்போ நம்ம 6வது பாயிண்ட்டுக்கு போயிடலாம். அதாவது மத்த 6:13 ரெண்டு பாயிண்ட் வருதுங்க. எங்களை சோதனைக்குட்பட பண்ண வேண்டாம் ஒன்று, ரெண்டாவது தீமையினுடன் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அப்போ இதனுடைய பொருள் என்ன? எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல், எங்களுக்கு சோதனையே கொடுக்காதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறேன். அப்போது சோதனையே இல்லையா கிறிஸ்தவர்களுக்கு? பரிசுத்தவர்களுக்கு சோதனை இல்லையா? டெஸ்ட் இல்லைங்களா? இருக்குதா இல்லைங்களா? இருக்குதே. அதை பத்தி யாக்கோபு சொல்றாரு, யாக்கோபு 1:2. சகோதரரே, உங்களுக்கு நிறைய சோதனைகள் இருக்குது, ஏற்கனவே எழுதி இருக்குது. நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் இருக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி பங்களா, காரு, வசதி, வாய்ப்புகள் எல்லாம் நீங்க நினைச்சிட்டு வந்துட வேண்டாம். நிறைய டென்ஷன்ஸ் இருக்குது இதில், வரீங்களா? அதெல்லாம் எதுக்காக? பலவிதமான சோதனைகள் இருக்குது. ஒரு விதமான சோதனைகள் பல வகையில் இருக்குது உங்களுக்கு. அகப்படும் போது உங்களுடைய விசுவாசத்தின் அந்த அந்த பரிசு அந்த அந்த சோதனைக்கு என்ன பேர்? விசுவாசத்தின் சோதனை. உங்களுக்கு என்ன கொடுக்கும்? பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து நீங்கள் அவைகளை சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக அந்த சகோதரர்களாகிய பரிசுத்தவான்களுக்கு என்ன இருக்குது? சோதனை இருக்கிறது. அதே டைம்ல 12வது வசனம் படிங்க. அதுலயே அப்போ ஒருத்தனுக்கு ஜீவ கிரீடம் கிடைக்குது அப்படின்னா எப்போ? சோதனையை சகிக்கிற மனுஷன், அந்த சோதனையில வெற்றி பெற்ற பின்பு, அந்த உத்தமனின்றி விளங்கின பின்பு. உத்தமன்று விளங்கலைன்னா கண்டிப்பா கிடைக்காது. ஜீவ கிரீடம்னு என்ன? அந்த இடத்துல சொல்லப்பட்ட ஜீவ கிரீடம் எதுன்னா கர்த்தராக இயேசுனுடைய சரீரமான சபையாக மாறுகிற வாய்ப்பு, அந்த அழியாமை ஜீவன் பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்பு. அதை தாங்க சொல்றாரு. ஜீவ கிரீடம் எப்ப கிடைக்கும்னா சோதனையை வெற்றி பெற்று உத்தம நின்று விளங்கின பின்பு. அப்ப கண்டிப்பாக பரிசுத்தவான்களுக்கு என்ன இருக்குதுன்னா சோதனைகள் இருக்கிறது. அப்போ சொன்னாங்க பேதுரு இதை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பேசுறாரு, இந்த சோதனைகள் பத்தி. 1 பேதுரு 4:12. நெருப்பு மாதிரி வரும் சோதனை. நெருப்பு எடுத்து மனிதன் கட்ட முடியுமா? நம்ம கட்ட முடியுங்களா? நெருப்பு அது மாதிரி இருக்குமாமா? சில நேரங்களில் உங்களுடைய சோதனைகள், டெஸ்டிங்ஸ் இருக்கும். நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம், நம்ம வந்து நினைச்சிருக்கவே மாட்டோம். ஐயோ எனக்கியா இது வந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம யோசிப்போம். நெருப்பு மாதிரி இருக்கும், அதை பார்த்து நீங்க என்ன பண்ண வேண்டாம். ஏதோ புதுமையை நீங்கள் திகிக்காமல் கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு நம்ம பங்காளிகளானதால் அதை நீங்கள் சந்தோஷமாக நினைச்சு கொள்ளுங்க. அப்போ சில நேரங்களில் நம்முடைய சோதனைகள் மூழ்கிற அளவுக்கு இருக்கும். அப்போ கூட அந்த மூழ்கிற வரைக்கும் விட்டுருவார், அதுக்கப்புறம் தூக்கி எடுப்பார். எப்போ எதில் நம்ம ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு? விசுவாசத்தில். அப்போ ஒவ்வொரு டைமும் விசுவாசத்தில் நம்ம ஸ்ட்ராங் ஆகிறது எப்போ எப்படி வரும்னா, சோதனையை கடக்கும் போது, சோதனையை தாண்டும் போது, வெற்றி பெறும்போது. இன்னும் கொஞ்சம் அப்போ தேவன் கொடுக்குற சோதனை அது, தேவன் கொடுக்குற சோதனையை நம்ம விசுவாசத்தில் பலப்படுத்துறது. இன்னொரு இடத்துல சொன்னார், அழிந்து போகிற பொண்ணு அக்னியினாலே சோதிக்கப்படும், ஆனால் அதை பார்க்கலும் வெளியேற பெற்றதாக இருக்குது உங்களுடைய விசுவாசம். இன்னைக்கு வந்து விசுவாசத்தில் தாங்க வந்து பார்த்துருக்கலாம். யாராவது கண்ணில் பார்த்துருக்குறோமா? நான் ஆகட்டும் நீங்களாக ஏதாவது ஜீசஸ் யாராவது பார்த்துருக்குறோமா? அவர் கூட பழகியிருக்கிறோமா? ஒன்றுமே தெரியாது. பைபிள் இன்னைக்கு நம்ம கையில் இருக்குது, அதன் மேல் வச்சிருக்கிற விசுவாசத்தில் வந்து இன்றைக்கி எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட சொல்கிறேன்னா, பொண்ணை பார்க்கலையும் வெளியேறப்பட்டு. இன்னைக்கு எல்லாம் நகை தான் ரொம்ப பிரதானமாக நினைக்கிறாங்க, அதை காட்டிலும் வெளியேறப்பட்டது கம்பாரிசன். பொண்ணுக்கு மேலே விசுவாசம், அழிந்து போகிற பொண்ணு நெருப்புல போட்டு வேகடிக்கப்படும், சோதிக்கப்படும், அதை பார்க்கலையும் வெளியே உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போகுது சொல்கிறார். அப்போ அந்த சோதனை கண்டிப்பாக இருக்கிறது, அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அப்போ இந்த இடத்துல பரிசுத்தவான்களுக்கு என்ன இருக்குது? சோதனை இருக்குது. ஆனால் இந்த வசனம் படிங்க, இப்போ யாக்கோபு 1:13. வித்தியாசம் புரிஞ்சுட்டீங்களா? ஆனா சோதிக்கப்படுகிற எவனும் என்ன பண்ண சொல்லக்கூடாதாமா? இந்த பக்கம் சோதனை கொடுக்கற சொல்றாரு, இந்த பக்கம் சோதனை கொடுக்கறதுல சொல்றாரு. சோதிக்கப்படுகிற எவனும் இது தேவனால வந்து சொல்ல வேண்டாம். அப்புறம் ஆனா இது ரெண்டு வித்தியாசம் இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டு சோதனை, ரெண்டு விதமான சோதனை இருக்குது. ஒன்று தேவன் கொடுக்குற சோதனை, அது என்ன சோதனைனா அது விசுவாசத்தின் பரீட்சை. நம்ம இன்னும் வளர்றதுக்கு, இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு அவர் டிசைட் பண்ணிக்கிறாரு. இந்தந்த மாதிரி இவங்களுக்கு கொடுத்தா இவங்க வளருவாங்கன்னு அவருக்கு தெரியும். அப்பாவுக்கு தெரியுமா தெரியாது? இன்றைக்கி நம்ம பசங்களுக்கெல்லாம் டெஸ்ட் வைக்கிறாங்களே இல்லைங்கண்ணா, எவ்வளோ குவார்ட்டர்லி ஆனுவல் ஆஃப் இயர்லாம் வைக்கிறாங்க. எதுக்காக டெஸ்ட்லாம் எல்லாத்தையும் ஆல் பாஸ் போடுறது? போட மாட்டேன், கண்டிப்பாக டெஸ்ட் வைப்பாங்க. அது போலது நம்மளுக்கு இந்த விசுவாசத்தின் சோதனை தேவன் டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த சோதனை இருக்குது, இன்னொரு சோதனை, அதாவது பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. என்ன அது பொல்லாங்கினால் சோதிக்கிறதுனா? அடுத்த வசனத்தில் சொல்லிக்கிறார், அவன் சுய இச்சையில் போய் மாட்டிட்டு எங்காவது சிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருந்தா அவன் என்ன சொல்லக்கூடாது? தேவனால் நான் சோதிக்கப்படுறேன் அப்படின்னு அவன் சொல்லக்கூடாது. தேவன் கொடுக்குற சோதனை வேற, இந்த தன்னுடைய சுய இச்சையினால போய் மாட்டிக்கிற விஷயம் சோதனையில் அந்த வஞ்சகம், சுய இச்சையில் போய் மாட்டிக்கிற வஞ்சகம், டெம்டேஷன். இங்கிலீஷில் பார்த்தா டெம்டேஷன், தூண்டுதல், தூண்டி விட்டு போய் மாட்டிக்கிது. இன்றைக்கி நம்மளுக்குள்ளே என்ன இருக்குதுங்க? இந்த விழுந்து போன சரீரம் இருக்குது, அது மட்டும் இதுக்குள்ளே ஆசை இச்சைகள் கூட இருக்குது. பாவத்துக்கு அடிமையிடுவோம், பாவத்து தருகிற மகிழ்ச்சிக்கு அடிமையிடுவோம் சில டைமில். உதாரணமாக நம்ம இடத்துக்குல இன்றைக்கி வந்து சரி டிவியெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு பார்க்கறது இல்லை, ஆனால் சில டைம் இன்டர்ஸ்டாக்ஷனும் வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறோம்? சும்மா போட்டு இல்லைங்களா? அது இது மாற்றி மாற்றி அந்த சொல்லுவோம், போய் தூங்கப்பான்னு கூட நம்ம நியூஸ் தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய பார்த்துருக்குறோம். அது அந்த பாவம் தருகிற மகிழ்ச்சி சில நேரத்தில் மாட்டிக்குவோம், சுய இச்சையில் போய் மாட்டேன். அதே போல் சில இன்னும் சில பேர், ஐயோ அவன் அப்படி இருக்கிறானே நம்ம இந்த மாதிரி வீடு கட்டிடலாம் கார் வாங்கிடலாம் சொல்லிட்டு அங்கேயும் கடனை வாங்கி மாட்டிட்டு கர்த்தர் என்ன சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்ல வேண்டாம் அப்படி அந்த மாதிரியான சோதனை யாரும் கொடுக்கறது இல்லை தேவன். அது பிசாசுடைய வஞ்சகம் சகோதர சகோதரி, நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா பிசாசு நம்முடைய பலவீனங்களை நன்கு அறிந்து வச்சிருக்கிறான், அந்த பலவீனங்களை வச்சு நம்மளை கீழே தள்ளுறதுக்கு தான் பார்க்குறோம். அப்போ பிசாசுடைய வஞ்சகம் எது நம்ம தெரிஞ்சு வைக்கணும், தேவன் கொடுக்குற சோதனை எதுங்கிறது தெரிஞ்சு வைக்கணும். அப்போ தேவன் கொடுக்குற சோதனை நன்மைக்காக, பிசாசு கொடுக்குற வஞ்சகம் கீழே விழுகிறதுக்காக, இந்த சத்தியத்தை விட்டு ஓடுறதுக்காக அதான் சொல்கிறாரு. அப்போ இங்கே இந்த வசனத்தினுடைய பொருள் என்னென்னா, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் அப்படின்னாக்கா, சோதனை இருக்குது ஆனால் அது அந்த சரியான மொழிபெயர்ப்பு எப்படி வரணும்னா, சில டிரான்ஸ்லேஷன் ரொம்ப கரெக்டாக பண்ணிக்கிறாங்க, அதை நான் படிக்கிறேன். அபண்டன் அஸ் நாட் இன் டு டெம்டேஷன் அப்படி சொல்கிறார். அதாவது எங்களை சோதனையிலேயே நீங்கள் விட்டு விடாமல், நீங்கள் சோதனையிலே விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகிடுவோம்? கண்டிப்பாக விழுந்துருவோம். கொஞ்சம் நாளைக்கு தான் தாக்கு, கொஞ்சத்துக்கு தான் தாங்க முடியும், அதுக்கு மேலே எங்களால் முடியாது. அப்போ நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக தீமை செஞ்சுருவோம். அதனால் எங்களை நீங்கள் சோதனையிலேயே விட்டு விடாமல் நாங்கள் தவறு செய்கிறதுக்கு முன்னாடி எங்களை ரட்சித்துக் கொள்வோம். அதானே கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா சோதனையே எங்களுக்கு வேணும்னு சொல்கிறது கரெக்டாக, அது வர்றது, அது வர்றதில்லை. அப்போ சோதனையிலே நீங்கள் எங்களை விட்டு விடாமல் எங்களை நாங்கள் தீமை செய்கிறதுக்கு முன்னாடி எங்களை காத்துக்கொள்ளும், அதான் ஏற்ற சமயத்தில் இரக்கம் பெறுவோம், சகாயம் செய்யும் கிருபையை அடைவோம், நீங்கள் ஜப செய்யுங்க. அப்போ நம்மளுக்கு ஒருவேளை அந்த சோதனை தாங்க முடியாத சோதனைனா நம்ம ஜபம் செய்யும்போது தேவன் அந்த என்ன பண்ணுவாங்க, அது இப்பத்துக்கு நீக்கிடுவார். ஆனால் நெக்ஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் நாள் கழிச்சு எங்களுக்கு கொடுங்க, இப்போ எங்களால் முடியல அப்படி நம்ம ஜபம் செய்யலாம். அப்போ நம்ம என்ன கேட்கணும், தேவனிடத்தில் எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையல்ஸ் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் சோதனை கொடுங்க அப்படின்னு தான் ஜபிக்கணும். என்ன சார் இப்படி எல்லாம் சொல்லி அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். இதுதான் ஜீசஸ் சொல்லி கொடுத்த உபதேசம். ஜீசஸ் சொல்லி உபதேசத்துக்கும் பிசாசுடைய வித்தியாசம் இருக்குது. அவன் இந்த உலகத்தில் உலகத்தின் பொருள்கள் அது இருக்கா ஜப இல்ல, நம்ம என்ன கேட்கறது, சோதனை நீங்க எனக்கு கொடுங்க. அப்ப தேவன் கொடுக்குற சோதனை அது அது கண்டிப்பாக நன்மைக்காக இருக்கும், நம்முடைய வளர்ச்சிக்காக இருக்கும். ஆனால் பிசாசுடைய வஞ்சகத்தை நம்ம ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த விஷயத்தினுடைய பாயிண்ட். அதை ஒரு இடத்துல சொன்னார், நம்ம ஆவி உற்சாகம் உள்ளது தான், ஆனால் மாம்சம் விலைவீனம் உள்ளது. அதனால நீங்கள் விழித்திருந்து ஜப செய்யுங்க, சோதனைக்கு உட்படாத படிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜப செய்யுங்கள். அப்போ அந்த பிசாசனுடைய வஞ்சகத்தில் நீங்கள் போய் மாட்டாத அளவுக்கு, ஏன்னா அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். பரிசுத்தவங்கள் மேலே தான் அவனுடைய கண் இருக்குது, அவங்களுக்கு கீழே தள்ளணும். அப்போ கீழே தள்ளிட்டு அந்த சபை வாய்ப்பு இழுத்த இழுப்பறி ஆகிட்டே இருக்கும், அதுதான் அவனுடைய நோக்கம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், தேவனுடைய தேவன் கொடுக்குற சோதனைகளில் சந்தோஷமாக உறுதியாக ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு ஒரு பாடமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இங்கே இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எங்களை அப்படி வருது இல்லைங்களா வசனம், எப்படி வருது, எங்களை சோதனைக்கு உட்படப்பட. அங்கே கூட பார்த்தீங்களா அந்த எங்கள் யார், அது எங்கள், நீங்கள், நாங்கள், நாம், இதெல்லாம் வந்து எங்கள், இதெல்லாம் யாரு, பரிசுத்தவன். உலகம் முழுவதும் இருக்கிறது பரிசுத்தவன், உடன்படிக்கை பலியினாலே உடன்படிக்கை செய்த பரிசுத்தவன். இன்னைக்கு நம்ம எல்லாம் கூட அதுக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, சில பேர் கண்டிப்பாக அது வந்து நீங்கள் செய்வீங்க. அந்த உண்மையான அந்த வைராக்கியம் விசுவாசத்தில் இருக்கும் போது கண்டிப்பாக அந்த உடன்படிக்கை ரொம்ப முக்கியமானது. அப்போ செய்யும்போது எங்களுக்கு எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல், அப்படின்னா எங்களை சோதனையிலேயே நீங்கள் விட்டு விடாமல், அப்போ முழு சபைக்காக நம்முடைய அனுதின ஜபம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் லாஸ்ட் அடுத்தது அடுத்த பாயிண்ட்
ஆனா
இந்த லைன் வந்து இந்த ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே அப்படிங்கிற அந்த வார்த்தை ஒரிஜினல் பைபிளில் வர்றது இல்லைங்க, இது சேர்க்கப்பட்ட ஒரு ஒரு வசனம், ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம். நீங்கள் பயப்பட வேண்டாம், என்ன பைபிள் இருக்கிறதெல்லாம் கூட இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா எங்கள்கிட்ட லிஸ்ட் இருக்குது, அந்த ஆராய்ச்சியாளர்கள் தான் கொடுத்துருக்குறாங்க, பைபிள் வேத ஆராய்ச்சியாளர்கள் தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் யாராவது வேணுங்கிறவங்க வந்து நீங்கள் வாங்கலாம், ஆனால் அது வந்து நான் எங்கிட்ட ஒரு காப்பி தான் இருக்குது, ஜெராக்ஸ் காப்பியோட நெக்ஸ்ட் வீக் நான் தரேன். அதில் வந்து இந்த ஒரு வாக்கியமில்ல யார் சேர்த்துனது, இதில் எந்த தப்பு இல்லை, ஆனால் இது சேர்த்துக்கிறது என்ன தப்பு இல்லை, ஆனால் தப்பு இல்லைன்றதுக்காக எது வேணாலும் சேர்த்த முடியுமா? தேவன் என்ன சொல்லிக்கிறாங்க, என்னுடைய வார்த்தை கூட நீங்கள் எதையோ சேர்த்துக்கூடாது, எதையோ குறைக்கக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது பனிஷ்மெண்ட். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ எழுதிக்கிறது இல்லைன்னு சொல்கிறீங்களோ உங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட். ஆனால் இது என்ன, யார் எழுதுன்னு தெரியுங்களா, இது பிரிட்டிஷ்காரங்க எழுதுனது, 1611 வருஷத்தில் எழுதின பைபிளில் இது கொண்டு வந்துக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி வர பைபிள்கள் எழுதிக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிற பைபிளில் கிடையாது. இப்போ என்ன நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் வர்றதில்லை. என்ன படிச்சுட்டுறது 6 அதிகாரம், அது எத்தனை வசனம் சிஸ்டர், 13 வாசிங்க. டெலிவர் அஸ் ஃப்ரம் தி ஈவில் ஒன், அவ்வளவுதான். அப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சு, நெக்ஸ்ட் வசனம் போயிடுறாங்க. ஆனா அந்த கீழே நீங்க நோட்ஸ் பாத்தீங்கன்னா கீழே ஃபுட் நோட் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பாருங்க, கீழே பாருங்க சிஸ்டர். அந்த இடத்துல அது அது இந்த 16 நூற்றாண்டுக்கு பின்பு எழுதப்பட்ட பைபிள்கள் மாத்திரம் இது இருக்கிறதாக அவங்க சொல்றாங்க. படிங்க, ஃபார் தைன் இஸ் த, ஆமா இந்த வார்த்தைகள் வந்து அந்த 16 நூற்றாண்டுக்கு பின்பு இருக்கிற பைபிள்களை எழுதப்படுகிறத தவிர அதுக்கு முன்பு எழுதப்பட்ட பைபிள்ல அது கிடையாது. அப்ப இது சேர்க்கப்பட்ட ஒரு வாக்கியம், இது பிரிட்டிஷ்காரங்க சேர்த்துறாங்க. என்னன்னா கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் வருகன்னு இருக்குது இல்லைங்களா, அந்த ராஜ்யம் நாங்க தான் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. அந்த ஐரோப்பாவில் இருக்கிற 10 நாடுகள் கிறிஸ்து நாடுகள் சேர்ந்து பண்ணின அந்த ராஜ்யம் அதுதான் கிறிஸ்து ராஜ்யம் சொல்லிட்டு அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை அந்த வசனங்களை சேர்த்துட்டாங்க. ஆனால் இது வந்து சேர்க்கப்பட்ட ஒரு வாக்கியம், அது நீங்கள் டவுட் இருக்கிறவங்க எங்கிட்ட அந்த இது இப்போ அந்த காப்பி நீங்கள் வாங்கி பார்க்கலாம். இப்போ நம்ம 7th பாயிண்ட்டுக்கு போகலாம். அப்போ 7th பாயிண்ட் என்ன அப்படின்னா, அது இந்த ஜபத்தில் இல்லை, மாறாக வேறு இடத்துல அப்போஸ்தலராகிய பவுல் பேசுகிறாங்க. குலசேயர் 3 அதிகாரம் 17 வசனம்.
வார்த்தை நாளாவது கிரியை நாளாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள்.
ஆமா, அப்போ நீங்கள் வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்க என்ன செஞ்சா கூட அதையெல்லாம் என்ன பண்ணும், இயேசுவின் நாமத்துல செஞ்சு அப்புறம் அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அப்ப நம்ம செய்யறது ஜபமெல்லாம் யார் மூலமாக இருக்கணும், இயேசுவின் வழியாக இருக்கணும். அந்த பாயிண்ட் அது அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. அப்போ அதான் சொன்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமான. அப்ப இயேசு இல்லாமல் யாரும் ஜபம் செய்ய முடியாது. அப்ப இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லைங்களா. அப்ப நீங்க இயேசு இல்லாமல் டைரக்டா நம்ம தேவன்கிட்ட பிதா கிட்ட ஜபிக்க முடியுமா? அது அதுவும் அது செய்யறதும் தப்பு. ஜபம் முடிக்கும் போது இவர்கள் எல்லாம் உங்களிடத்துல கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் அப்படி சொல்ல முடியுங்களா? அதுக்கெல்லாம் ஆமேன் போட முடியும். எதுக்கு ஆமேன் போட முடியும்? இயேசுவின் மூலம். ஏன்னா அப்போஸ்தலர்கள் அப்படிதான் ஜபம் செஞ்சுக்கிறாங்க, கிறிஸ்து இயேசு மூலமாய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது வார்த்தையினாலாவது அப்படின்னா ஜபத், கிரியினாலாவது அப்படின்னா நம்முடைய லைஃப்ல எது அனுதினமும் என்ன செய்யறோம், என்னென்ன காரியங்கள் செய்யறோம், எல்லாம் இயேசுனுடைய சித்தத்தின் படி நம்ம செய்யணும். அது பிதாவாக தேவன் முன்னிலையாக அது இருக்கணும், தேவன் ஏற்றுக்கொள்கிற பிரகாரம் இருக்கணும். அங்கதான் அந்த பாயிண்ட் சொல்றாரு. அப்ப இயேசு நாமத்துல நம்ம ஜபம் செய்யறது தான் வந்து சரியான ஒரு ஜபமாக இருக்கும். யோவான் 16:23-24 படிக்கும் போது, ஜீசஸ் மூலம் தான் நம்ம வந்து பிதாவை அணுக முடியும். அப்ப நீங்க எதை கேட்டாலும் கொடுப்பார் அப்படின்னா என்ன வேணாலும் கேட்கலாமா? என்ன வேணாலும் கேட்கலாம், தப்பு ஒண்ணு இல்லை. அப்பா கேட்கறது என்ன தப்பு? ஆனால் அப்பா என்ன பண்ணுவார், டிசைட் பண்ணுவார், இது ஒன்று கொடுக்கலாமா வேணாம், ஒருவேளை கார் வேணும்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, கேட்குறது தப்பா? தப்பு இல்லை. ஆனால் யார் டிசைட் பண்ணோம், அவர் டிசைட் பண்ணார்னு அடுத்த நிமிஷம் அங்கே வந்து நிற்கும். அது எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. ஜனங்கிட்ட பிடிங்க வாங்குறது இல்லை, அது தேவன் தருவார். அது எப்படி செய்வார் தெரியாது. நம்ம அவர் டிசைட் பண்ணோம், அவர் முடிவெடுக்கணும். ஆனால் பொதுவாக பரிசுத்தவான்கள் கண்டிப்பாக உலகத்தின் பொருள்களுக்காக அவங்க அதிகமாக ஜபம் செய்ய மாட்டாங்க. என் நாமத்தினால நீங்க எதை கேட்கறீங்கன்னா அந்த ஏற்ற கால சத்தியங்களை கேட்கும் போது கண்டிப்பாக பிதா உங்களுக்கு அது கொடுத்துரும். அதுதான் சரியான ஒரு பாயிண்ட். அது மட்டும் இல்ல, யோவான் 15:5 நம்ம படிக்கும் போது,
நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் எதிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.
என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய அப்படின்னு என்ன? மாடல் ஜீசஸ் தான். அவர் இல்லாம நம்மளாம் ஏதாவது செஞ்சிடலாம்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன எல்லாமே உங்களால் ஒன்றும் செய்ய. அப்போ ஜீசஸ் மூலம் தான் நம்ம பிதாவாகி தேவனை நம்ம அப்ரோச் பண்ண முடியுன்றது பார்ப்போம். அப்போ நம்மளுடைய ஜபத்தில் ஆரம்பத்தில் நம்ம யாரை பார்க்குறோம், பிதாவை பார்க்குறோம். முடிவில் யாரை பார்க்குறோம், கர்த்தராக இயேசு பார்க்குறோம். கர்த்தராக இயேசுவை தேவன் எவ்வளோ தூரம் உயிர்த்திக்கிறார் கவனிச்சிங்களா? அப்போ தன்னிடத்தில் ஜப செய்கிறவர்கள் தன்னுடைய மகன் வழியாக கேட்கணுன்ற அளவுக்கு அவரை வந்து உயர்த்தி வச்சிருக்கார். அந்தளவுக்கு அவர் தகுதி உள்ளவராக அவர் இருந்திருக்கார். அப்போ சிலர் போல்டின் இடத்துல ஜப பத்தி பேசும்போது 1 Thessalonians 5:17 இடைவிடாமல் ஜப செய்யுங்கள் அப்படின்னு. அதனாலதான் நீங்க நிறைய பேர் விடிய விடிய ஜப செய்யறாரு, 10 நாளெல்லாம் தொடர்ந்து ஜப செய்யற, இதெல்லாம் கரெக்டா? இடைவிடாமல் என்ன அர்த்தம்? அப்போ வேலைக்கு போக வேண்டாமா, குடும்பத்தை பார்க்க வேண்டாமா, சாப்பிட வேண்டாமா? அப்ப அந்த இடைவிடாமல்ங்கிற வார்த்தையினுடைய பொருள் என்ன? குடும்பத்தில் பார்க்க வேணாம்னு எங்காவது இருக்குதா பைபிள்ல? அப்போ சொன்னாங்க இல்லைங்களா, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை கவனிக்காதவன் சபை எப்படி வழிநடத்துவான் கேட்டார் இல்லைங்களா? அப்போ குடும்பத்தை பார்க்கணும்னா பார்க்கணும். அப்போ இடைவிடாமல் ஜபம் செய்யறதுனுடைய பொருள் என்னன்னா, கண்டிப்பாக ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஜபம் என்பது ஒரு ரொம்ப முக்கியமான அம்சம். அது பரிசுத்தவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. அதை என்ன பண்ணக்கூடாது, அவங்க கேப் விடக்கூடாது. அதை இடைவிடாமல் நீங்கள் ஜபம் செய்யணும். அப்போ சபையாக ஒன்று கூடும்போது அப்புறம் குடும்ப ஜபம், அப்புறம் தனிப்பட்ட முறையில் ஜபம் எல்லாம் இருக்குது, கண்டிப்பாக செய்யணும். அப்போ ஜபம் வந்து கண்டிப்பாக ஒரு கிறிஸ்தவர்களுடைய, நம்மளாம் வந்து எப்படி இருக்கணும், ஒரு ஜபிக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கணும். ஆனால் எப்படி ஜபிக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது, அஞ்ஞானிகளைப் போல ஜப செய்கிறவங்களாக இருக்கக்கூடாது. ரோடுகளிலும் சந்தைகளிலும் வீதிகளிலும் நின்றுட்டு ஜபம் செய்யறது, அப்புறம் வந்து இன்னும் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிறது, வீண் வார்த்தைகளை போட்டு அளப்புறது, மணிக்கணக்காக ஜபம் செய்யறது, சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஆனால் என்ன பண்ணும், கர்த்தராக இயேசு அந்த மாடல் ஜப கொடுத்துக்கிறாரு, அந்த பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம ஜப செய்யணும். அதான் நீதி பிரசங்கில் நம்ம வாசிக்கிறோம், தேவன் பரிசுத்தமானவராக இருக்கிறாரு, அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு. அதனால நீங்க நம்ம பூமியில் இருக்கிறீங்க, உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும், சுருக்கமாக இருக்கணும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். அது உங்களுக்கு தேவனுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு என்ன வேணும்ட்டு. அதனால் வந்து நீங்கள் அதை இதே போட்டு அலப்பிட்டு இருக்க வேண்டாம். ரொம்ப நீட் அண்ட் க்ளீன் இந்த மாதிரி இந்த கர்த்தர் கொடுத்த அந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் மைண்டில் வச்சு ஜெப செய்யணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அனுதினமும் கர்த்தருடைய அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிற வகையில் இருக்கணும் அந்த ஜெபம். தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் இருக்கணும் அந்த ஜெபம். உதாரணமாக தானியல் எடுத்துக்கலாம், அவர் எப்படி பண்ணிட்டு இருந்தார் ஒரு நாளைக்கு 3 times. அதே போல் தாவீது கூட 3 times. அப்போ அதில் அவங்க என்ன பண்ணவே இல்லை, கேப் விடவே கிடையாது. எந்த தொந்தரவு வந்தால் கூட பண்ண மாட்டாங்க, கேப் விட மாட்டாங்க. அதே போல தான் நம்ம கூட. அது மட்டும் இல்லை, நம் ஜபன்றது மண்டி போட்டு ஜப செய்யறது மட்டும் ஜப இல்லை, அது மட்டும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஜபன்றது நம்முடைய வாழ்க்கையே எப்படி இருக்கணும், ஜப வாழ்க்கையாக இருக்கணும். போகும்போதும் வரும்போதும் ட்ராவல் பண்ணும்போது கிச்சனில் நீங்கள் சமைக்கும்போது மார்க்கெட்டில் பொருள் வாங்கும்போது எங்கே போனாலும் வந்தாலும் கூட யாரை நம்ம நினைக்கணுங்க, நம்ம அப்பாவையோ நம்ம அண்ணாவையோ நம்ம நினைச்சு. ஏன்னா அவங்க வந்து நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க அனுதினமும். ஏன்னா பரிசுத்தவானுக்கு உயிராக அவங்க தான், அவங்க தான் வழி நடத்தும். அப்பாவோ நம்முடைய மூத்த சகோதரர் நம்ம கர்த்தராகிய இயேசு தான். அவங்கள தான் நம்ம நினச்சிட்டே இருக்கணும். அவங்களுக்கு அவங்க இடத்துல நம்முடைய அந்த ஜபத்தை நம்ம குறைகளை மட்டும் சொல்கிறதில்ல, அவர் கொடுத்த சத்தியங்கள் பற்றி தியானிக்கலாம். அதெல்லாம் கூட ஒரு ஜபம் தான். அதை யார் செஞ்சிட்டாங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அவருடைய 24 hours அவருடைய மைண்டில் யார் இருந்தார், தன்னுடைய பிதா இருந்தாரா இல்லைங்க. அது மட்டும் இல்லை, தன்னுடைய சீஷர்கள் கூட இருந்தாங்க. அந்தளவுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கை ஜப வாழ்க்கையாக அமைந்ததை நம்ம பார்க்குறோம். அதனால தான் நம்ம லாஸ்ட் வசனத்துக்கு இப்போ நம்ம வரலாம். எபிரேயர் 5:7.
வல்லமை
உள்ளவரை நோக்கி அவர் எப்படி ஜெபம் செஞ்சாரு, வித் ஸ்ட்ராங் கிரையிங்ஸ் அண்ட் டியர்ஸ். அவ்வளவு உறுதியாக அப்பாவை பிடிச்சிட்டார், அவ்வளவு உறுதியாக அப்பாவை பிடிச்சிட்டார். இன்னைக்கு நம்ம கூட என்ன பண்ணும், என்ன சோதனை வந்தாலும் கூட நீங்கள் உதாரணமாக பார்க்கல, சில நேரத்தில் அப்பாங்க குழந்தைகளை அடிச்சிருவாங்க, பயங்கரமாக அடிச்சிருவாங்க. அந்த பசங்க ஓடிடுறானுங்களா, அப்பா நீங்கள் நீங்கள் அப்பான்னு இல்லை நான் குழந்தைகளும் ஓடிடுவாங்களா, திரும்பி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா டேடிட்டு வந்துடும். இதுதான் அங்கே நடக்குது. தேவன் கூட சில நேரங்களில் சோதனைகள் கொடுத்தாலும் கூட நம்ம உறுதியாக அவரை பற்றி கொண்டா கண்டிப்பாக நம்மளே அவர் விடவே கைவிடுறது வாய்ப்பே கிடையாது. அதான் இங்கே நம்ம பார்க்கணும். அவன் நம்முடைய கர்த்தராக இயேசு அருமையான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறார். ஜபத்தில் கூட ஜப வாழ்க்கையில் கூட அவர் அருமையான ஒரு மாதிரியாக இருக்கிறார். ஆகவே சகோதர சகோதரிகளை இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஜபத்தினுடைய ஒரு மாடல் பிரேயர் நம்ம கண்டுபிடிச்சோம். அதே மாதிரியான ஒரு ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஜபமாக அமைகிறதுக்கு தேவன் தாமே நம்மளை கிருபை செய்வார். இந்த ஜப சம்மந்தப்பட்ட வேறு எந்த சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் கேட்டால் அது கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பொறுமையோடு கேட்டவங்களுக்கு யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரத்தில் நம்மளுடைய சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டு, 3 அறுவடைகள். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறத 3 அறுவடைகள் பற்றி நம்ம பார்க்கலாம்.
சார் சார்ல இந்த நாளில் ஜபம் சப்ஜெக்ட் பார்த்தோம். இனி நம்ம எப்படி ஜபம் பண்ண தெரிஞ்சிட்டோம். இந்த ஜபத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய அத்தனை விஷயங்கள் இருக்குன்னு நீங்கள் தெளிவாக பார்த்துட்டோம் இல்லைங்களா. இனி நீங்கள் இப்போ நம்மளோட ஒவ்வொரு ஸ்டேஜும் நாளுக்கு நாள் உயர்ந்துட்டு இருக்குது உங்களுக்கே தெரியல. இப்போ நீங்களுடைய லெவல் வந்து ரொம்ப உயரத்தில் வளர்ந்துட்டு இருக்கிறீங்க, சத்தியத்தில் வளர்ந்து நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு இருக்கிறீங்க. தேவன் வந்து உங்களை அனுதினமும் உங்களை போஷித்து வழி நடத்திட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த ஜபம் சப்ஜெக்டுக்கு மேலே உங்களுடைய ஜபங்கள் நீங்கள் பண்ணுறப்ப அதனுடைய ரிசல்ட் எப்படி நீங்கள் பாருங்கள். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த சத்தியத்தை கொடுத்த அன்பு சகோதரருக்கு சபை சார் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இறுதிஜமா சகோதரர்கள் ஜெபிக்குமாறு என்பது.
கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரம பிதாவே, தேவரீர் எங்களை அழைத்து ஒன்று சேர்த்து உம்முடைய ஜெபத்தை குறித்து ஆழமான ஒரு சத்தியத்தை எங்கள் இருதயங்களிலே அப்பா வெளிப்படுத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே